الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم يسر، اللهم يسر، اللهم يسر. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுவின் அடியார்களே, உங்கள் முன்னால் மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே குர்ஆனின் வெளிச்சத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் வெளிச்சத்திலும் சில செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பளித்தான். அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சகோதர சகோதரிகள், இதற்காக உதவி செய்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா இம்மை மறுமையின் நன்மைகளை வழங்குவானாக. அவர்களுடைய கூலிகளை முழுமையாக அல்லாஹு தஆலா தந்தருவானாக. ஆமீன் ரஹ்மத்துக யா ரப்பல் ஆலமீன். சரி, அந்த முக்கியமான தலைப்பு என்ன என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா முழு மனித குலத்திற்கும், அதுவும் இந்த உலக இறுதி நாள் வரை, இந்த உலகத்தை அல்லாஹ் இறுதியாக சொந்தம் கொள்கிற, முழுமையாக சொந்தம் கொள்கிற அந்த மறுமை நாள் ஏற்படுகின்ற வரை வரக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் முன் உதாரணமாக வழிகாட்டிகளாக தேர்ந்தெடுத்தானோ அந்த சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் ஏன் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? அவர்களை தெரிந்து கொள்வதால் அல்லாஹுவின் வேதத்தை புரிய முடியும், குர்ஆனை புரிய முடியும். அவர்களை நீங்கள் தெரியவில்லை என்றால் குர்ஆனை உங்களால் அறிய முடியாது. அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்வதால் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்வதால் அல்லாஹுவின் மீது அன்பு உங்களுக்கு அதிகரிக்கும். அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்வதால் உங்களுடைய மறுமை வாழ்க்கை சீர்வரும். அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களோடு சொர்க்கத்திலே இருப்பீர்கள். அல்லாஹ் அந்த நேசத்தை நமக்கு வழங்குவானா? அவர்கள் ஒரு சாதாரணமான சமுதாயம் அல்ல. ஏதோ காலப்போக்கிலே சமுதாயத்திலே தோன்றி கடந்து சென்ற ஒரு சமுதாயம் அல்ல அவர்கள். அவர்கள் அல்லாஹுவால் திட்டமிடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் யார்? அல்லாஹுவால் திட்டமிடப்பட்டு இவர்களைத்தான் எனது இறுதி நபிக்கு தோழர்களாக ஆக்க வேண்டும். நான் எனது வேதத்திலே யாரை பார்த்து சூராக்களுக்கு சூரா, வசனங்களுக்கு வசனம், யா அய்யுஹல் லதீனா ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைப்பேனோ அந்த அழைப்புக்கு தகுதி உடைய ஒரு முதல் சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்க நாடினான், திட்டமிட்டு உருவாக்கினான். அவர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது தூதருக்கு கொடுத்தான். சொல்வது புரிகிறது? ஏதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்ய வேண்டும் செய்துவிட்டான் என்ற அடிப்படையில் அல்ல. முதல் மனிதரையே அல்லாஹ் அப்படி படைக்கவில்லையே.
உலக படைப்புகளை எல்லாம் குன் ஃபயகூன் என்று படைத்த அல்லாஹ், உலக படைப்புகளை எல்லாம் குன் ஃபயகூன் என்று படைத்த அல்லாஹு தஆலா மனித குலத்தின் முதல் தந்தையை படைக்கும் போது திட்டமிட்டு அதற்காக மண் எடுத்து வரப்பட்டு அந்த மண் குழைக்கப்பட்டு அந்த மண்ணை தனது கரத்தால் இந்த மனித வடிவத்தை கொடுத்து அல்லாஹ் ஃபனஃபஃது ஃபீஹி மின் ரூஹி, எனது விசேஷமான அந்த கட்டளைக்கு உட்பட்ட ரூஹிலிருந்து நான் ஊதினேன் என்று அல்லாஹ் கூறுகிறானே, அந்த முதல் மனிதர் இப்படி திட்டமிடப்பட்டிருப்பார் என்றால் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதமுல் அம்பியா இமாமுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திட்டமிடப்பட்டிருப்பார்கள், எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுக்காக ஒரு தோழர் சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்க நாடி இருந்தால் ஏதோ அப்படியே எப்படி சாலை ஓரங்களில் செடி முளைக்கின்றதோ அல்லது ஆற்றின் ஓரங்களிலே செடிகள் முளைக்கின்றதோ அப்படி முளைத்தவர்கள் அல்ல நபியின் தோழர்கள், அப்படி முளைத்தவர்கள் அல்ல நபியின் தோழர்கள், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர்கள். ஒருவர் நபியின் தோழர்கள் நபியின் தோழர்களை குறித்து அப்படி எண்ணினார், ஏதோ ஒரு மக்கள் இருக்கணுங்க அந்த காலத்தில், அந்த அடிப்படையில் தான் அபூபக்கர் இருந்தார் உமர் இருந்தார் என்று ஒரு மனிதன் கூறுவானே ஆனால் அந்த மனிதன் உள்ளத்திலே ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறான், இறுதியோ இறுதியாக யாரோ ஒரு தூதர் அல்ல அனுப்பணும், யார் அனுப்பினாலும் அந்த கேள்வி வரும், அதான் முஹம்மது ரசூலுல்லாஹி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், அவருக்கு என்று தனி சிறப்பு கிடையாது என்று அவன் தனது உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிற வார்த்தை புரிகிறதா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் உமர் உஸ்மான் போன்ற அந்த தோழர்கள் வரிசையின் அடிப்படையிலே அவர்கள் அல்லாஹுவால் நபிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம், அல்லாஹுவால் விசேஷமாக அருளப்பட்ட சமுதாயம், அல்லாஹுவின் தீனுக்காகவே உருவாக்கப்பட்ட சமுதாயம் என்பதை ஒருவன் நம்பவில்லை என்றால் அவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை நம்பாதவன், அவர்களுடைய உயர்வை நம்பாதவன், அவர்களை உண்மையில் மதிக்காதவன். புரிகிறதா சகோதரர்களே? சஹாபாக்களுடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை மதிப்பதை நமது ஈமானுடைய ஒரு அம்சமாக ஆக்கிவிட்டான். எப்படி சஹாபாக்களை மதிப்பதை நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஈமானுடைய ஒரு அம்சமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆக்கிவிட்டார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே கிதாபுல் ஈமான் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, ஆரம்ப பகுதி தான், அது ரொம்ப தூரத்தில் உள்ள பகுதி அல்ல, குறைந்தபட்சம் அதிலிருந்து ஒரு 50 ஹதீஸுகளையாவது, ஏன் ஒரு 25 ஹதீஸுகளையாவது இந்த வீடு திரும்பியதற்கு பிறகு படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புல் அன்சாரி ஈமானுன் வபுஹுதுஹும் நிஃபாகுன் லா யுஹிப்புல் அன்சார இல்லா முஃமினுன் வலா யுபுஹுதுஹும் இல்லா முனாஃபிகுன். என்ன பொருள்? அன்சாரிகளை நேசிப்பது இறை நம்பிக்கையாகும். யாரை நேசிப்பது? அன்சாரிகளை நேசிப்பது இறை நம்பிக்கையாகும். அவர்களை கோபிப்பது, அவர்களை வெறுப்பது, அவர்களை பற்றி குற்றம் குறைகளை பேசுவது, இது நயவஞ்சகமாகும். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்சாரிகளை நேசிப்பவன் ஒரு மூமினாகத்தான் இருப்பான், ஒரு மூமினை தவிர அன்சாரிகளை வேறு யாரும் நேசிக்க மாட்டார்கள். அன்சாரிகளை வெறுப்பவன், அவர்களை கோபிப்பவன், அவர்களின் மீது மன சஞ்சலத்தை வைத்துக் கொள்பவன் ஒரு நயவஞ்சகனாகத்தான் இருப்பான். இந்த விஷயங்களை சொல்லும் போது உள்ளம் பதறவில்லை, உள்ளம் நடுங்கவில்லை? அன்சாரிகள் அல்லாஹு தஆலா அவனுடைய தோழர்களை, அல்லாஹு தஆலா அவனுடைய நபியின் தோழர்களை இரண்டு கூட்டமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனம், நபி தோழர்களை எப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான், எப்படி அறிமுகப்படுத்துகிறான், இரண்டு ஜமாஅத்துகளாக, இரண்டு முன் உதாரணங்களாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இந்த இரண்டு பேரை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இவர்களை கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இவர்களால் எனக்கு ரொம்ப திருப்தி இருக்கிறது, இவர்களை நான் பொருந்து கொண்டேன் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி நமக்கு சொல்லுகின்றான். மினல் முஹாஜிரீன والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار முந்தியவர்கள் முதலாமவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை மக்கள் வெறுத்த போது, அல்லாஹ்வுடைய நபியை மக்கள் வெறுத்த போது, அந்த நபியை மக்கள் விரட்டிய போது, அந்த நபியை மக்கள் அடித்த போது, அந்த நபிக்கு சிரமம் தந்த போது, இந்த தீனை அழிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய சமுதாயம் அதற்காக தயாரான போது அல்லாஹ் நபியையும் கவனித்து கேளுங்கள், நபியையும் அந்த நபியோடு அல்லாஹ் இறக்கிய இந்த மார்க்கத்தையும் பாதுகாப்பதற்காக ஒரு ராணுவத்தை, ஒரு பட்டாளத்தை, ஒரு படையை, ஒரு மக்களை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அந்த மக்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, சொல்பவர்களின் அந்த சொல்லுக்கு கொஞ்சம் இறங்கி கேட்கிறோம், சஹாபாக்களுக்கு முன்னாடி எதுவுமே சிறப்பு கிடையாது என்று சொல்கிறீர்கள், சரி, அவர்களுக்கு என்று எந்த தனி சிறப்பும் கிடையாது, சரி, ஏன் அவர்கள் நபியின் தோழர்களாக மாறியதற்கு பிறகுமா, அல்லாஹ்வால் நம்பிக்கையாளர்களே என்று அழைக்கப்பட்டதற்கு பிறகுமா, நபியின் தோழர்களே நபிக்காக இந்த தீனுக்காக மக்காவையே விட்டுவிட்டு ஓடினீர்களே, தாய் தனி, குழந்தை தனி, கணவன் தனி, பிள்ளைகள் தனி, சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், அல்லாஹ் வேண்டும், எதுவும் வேண்டாம். நபியும் அப்படித்தான் ஓடினார்கள், மூமினான மகள்களை கூட அழைத்துச் செல்ல முடியவில்லை, அவர்களை விட்டு சென்றார்கள். அபூபக்கரால் தனது மனைவியை அழைத்துச் செல்ல முடியவில்லை, தனது மகள் அஸ்மா ஆயிஷா அப்துல் ரஹ்மான் அப்துல்லாஹுவை அழைத்து செல்ல முடியவில்லை, அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் ஹிஜ்ராவுடைய கட்டளை வந்த பிறகு கணவன் தனியாக, மனைவி தனியாக, மகள் தனியாக, மகன் தனியாக என்று தனித்தனியாக பெண்கள், தனி பெண்களாக, தனி பெண்ணாக மக்காவில் இருந்து பல மணி நேரங்கள், பல நாட்கள் பயணம் செய்து அந்த பாலைவனத்திலே ஓடோடி வந்தார்களே அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்காக, ரப்புடைய மஹப்பத்துக்காக. அதற்கு பிறகுமா அவர்களுக்கு சிறப்பு இல்லை? அதற்கு பிறகுமா அவர்களுக்கு சிறப்பு இல்லை? அவர்களை குர்ஆன் வாழ்த்தியதற்கு பிறகு, அவர்களை குர்ஆன் வாழ்த்தியதற்கு பிறகு, அல்லாஹ் வாழ்த்தியதற்கு பிறகு, நீங்கள் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை நான் பொருந்து கொண்டேன், உங்களை எனது நபியின் தோழர்களாக நான் அங்கீகரித்துக் கொண்டேன், உங்களை கொண்டு நான் திருப்தி அடைந்தேன், நீங்கள் எனது மார்க்கத்திற்காக நான் தேர்ந்தெடுத்தவர்கள் என்று சொன்னதற்கு பிறகுமா அவர்களுக்கு சிறப்பு இல்லை? கொஞ்சம் உணர்வுகளோடு கேளுங்கள், புரிந்து கேளுங்கள். வெறும் உணர்வுகளோடு மட்டுமல்ல, சிந்தனையோடு. எந்த அறிவை பயன்படுத்தி சிலர் நபி தோழர்களை அவர்கள் மீது கரைகளை, களங்கத்தை கற்பிக்கிறார்களோ, அந்த குறுகலான அந்த வளைந்த அறிவை விட்டுவிட்டு நேரான அறிவை கொண்டு சிந்தித்து கேளுங்கள். நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்கிறான்,
வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன்.
சூரத்துல் அம்பியாவுடைய 112வது வசனம். நபியே, அகில உலக மக்களுக்கு, வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அகில உலக மக்களுக்கு, அகில உலகத்தார்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரஹ்மத்தாக உண்மை அனுப்பி இருக்கிறோம் என்று அந்த நபியை பார்த்து அல்லாஹ் இவ்வளவு பெருமைப்படுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த யூதர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொன்னால், தனது தான் பெற்ற குழந்தையை, தான் பெற்ற குழந்தையை அறிந்து கொள்வது போன்று நபியை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த அளவிற்கு தௌராத்திலும் இஞ்சியிலும் முந்திய சுகுப்புகளிலும் நபியின் அங்க அடையாளங்கள், நபியின் முக அடையாளங்கள் வர்ணிக்கப்பட்டிருந்தன. உங்களுக்கு தெரியுமா, அது போன்று அப்படியே அபூபக்கர், உமர், அலி, உஸ்மான், இன்னும் பல நபி தோழர்களுடைய அடையாளங்கள் தௌராத்திலே வர்ணிக்கப்பட்டிருந்தன, இஞ்சீலிலே வர்ணிக்கப்பட்டிருந்தன, முந்திய ஏடுகளிலே வர்ணிக்கப்பட்டிருந்தன. யூதர்கள் அபூபக்கரை புரிந்து வைத்திருந்தார்கள், உமரை அறிந்து வைத்திருந்தார்கள், அந்த சஹாபாக்களை மதித்திருந்தார்கள். இன்று முஸ்லிம் சமுதாயம் மதிக்க மறுக்கிறது. அபூபக்கரை பற்றி, உமரை பற்றி அல்லாஹ் தௌராத்திலே சொல்லி இருக்கிறார். இதை யாராவது ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் கூறியிருந்தால், யாராவது வேண்டுமானால், ஏதோ அவர் ஒரு விருப்பத்தில் எழுதி வைத்துக் கொண்டார் என்று யாராவது, ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எந்த ரப்பு பொய் பேச மாட்டானோ, ஒமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார் இருக்க முடியும், ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, ரப்பு கேட்கிறான், என்னை உண்மை பேசக்கூடியவனாக நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா. சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தை படித்து பாருங்கள். இன்று ஓர் இரவு நீங்கள் என்னோடு இங்கு அமர தயாரானால், இந்த ஒரு வசனத்திற்கு கூட விளக்கத்தை கூறி முடிக்க முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் அக்பர், அவ்வளவு ஒரு மகத்தான வசனம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். நீங்கள் வீடுகளுக்கு சென்று இந்த வசனத்தை கண்டிப்பாக படியுங்கள். படிப்பீங்களா இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஃபத்ஹ், சூரா அல் ஃபத்ஹ், 48வது அத்தியாயம், கடைசி வசனம், 29வது வசனம். கண்டிப்பா படிப்பேன் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். என்ன, நான் உங்களை கண்டிப்பான உறுதிமொழி வாங்குறேனே, வேற எதுக்கு வாங்கல, குரான் படிக்கிறதுக்கு தான் வாங்க, அப்படிதானே? அதனால கண்டிப்பா நீங்க உறுதிமொழி இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாம். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். இந்த ஒரு வசனத்தை படித்ததற்கு பிறகு கூட அல்லாஹ் நபித்தோழர்களின் மீது பாசம் வைக்கவில்லை என்று யாராவது சொல்வார்களா?
முஹம்மது ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما.
الله تعالى தனது பெருமையை பற்றி குர்ஆனிலே பேசி இருக்கிறான், இருக்கிறானா இல்லையா? தனது உயர்வை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்.
சுபஹானல்லாஹ், அல்மலிக்குல் குத்தூஸ், அஸ்ஸலாம் அல்முஃமினில் முஹைமினில் அஸீஸில் முதக்கப்பிரில் ஜப்பார், துஸ்பிஹு லஹு அஸ்ஸமாவாத்து அஸ்ஸபுஉ வல் அர்த். அல்லாஹ் அவருடைய உயர்வுகளை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறான்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அதே குர்ஆனில் தான், அதே குர்ஆனில் தான், வேறு ஒரு வேதத்தில் அல்ல, வேறு ஒரு ஏடுகளிலே அல்ல, அதே ஜிப்ரீலின் மூலமாக வஹீனால் இறக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குர்ஆனை தொழுகையில் ஓதினார்களோ அதே குர்ஆனில் தான். தனது உயர்வுகளை பேசக்கூடிய இடத்திலே இந்த நபியின் தோழர்களின் உயர்வுகளை அல்லாஹ் பேசுகிறார். பாசம் இல்லாமல் பேசுகிறானா? பாசம் இல்லாமல் பேசுகிறானா? அவர்களை நேசிக்காமல் ரப்பு பேசுகிறானா? அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் பேசுகிறானா? என்ன கண்ணியம்? கண்ணியம் என்றால் என்ன? ஒருவருடைய உயர்வுகளை, உயர்ந்த பண்புகளை பற்றி பேசுவதுதான் அவர்களுடைய கண்ணியம், சரியா இல்லையா? ரப்பு பேசுகிறான். எப்படி பேசுகிறான் பாருங்கள். முதலிலே தனது நபியின் மூலமாக ஆரம்பிக்கிறான். முஹம்மத், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ். புரிகிறதா? பிறகு சொல்கிறான் பாருங்கள். சிலருக்கு சந்தேகம் வரலாம், குறுக்கு சந்தேகம் வரலாம், அல்லது வேறு விதமான சந்தேகம் வரலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன மஅஹு. ஏன் சொல்லுகிறான்? நான் நபியை மட்டும் நேரா ஏத்துப்பேன், நபிக்கு பின்னாடி உள்ளவங்களை நான் ஏத்துக்க மாட்டேன், தீனுக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று எந்த ஒரு குதர்க்கவாதியும் மார்க்கத்தில் அடித்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் நபியோடு சேர்த்து இவர்களையும் சொல்கிறான். புரிகிறதா இல்லையா? எங்களுக்கு குர்ஆன் போதும், எங்களுக்கு சுன்னா போதும், இனிமே நாங்க யாரையும் திரும்பி பார்க்க தேவையே கிடையாது. அப்ப சஹாபாக்களுக்கு எல்லாம் என்ன வேலைங்க? எடுத்து சொல்றதோட முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. இனிமே அவங்கள நாங்க பார்க்க வேண்டியது இல்லை என்றால் அது வழிகேட்டிலே கொண்டு போய் செலுத்தும், அது மனிதனை தவறான சிந்தனைகளின் பக்கம் தூண்டும், மனிதனை அவனுடைய சிந்தனை தடம் புரள செய்யும் போது அவனை பாதுகாக்காது, அவனை பாதுகாக்காது. காரணம் என்ன? நபி தேவை, நபிக்கு நபியை பின்பற்றி நபியை போன்று வாழ்ந்து காட்டக்கூடிய தோழர்களின் ஒரு கூட்டம் தேவை. எங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்கள் எல்லாம் மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள், நபிக்கு பின்னால் சடம் புரண்டு விட்டார்கள், அவர்கள் மார்க்கத்தை சரியாக புரியவில்லை என்றால் வேறு அடுத்து யார்தான் இருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை புரிவதற்கு? நபியோடு அல்லாஹுவால் புகழப்பட்டு அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுத்த சமுதாயமே நபியினுடைய மரணத்துக்கு பின்னால் பலவீனமாகி மார்க்கத்தை கைவிட்டு விட்டது என்றால் அடுத்து என்ன சொல்ல வருகிறீர்கள்? உலகத்திலே வேறு யாரால் இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியும்? அவர்களுடைய ஈமானை பற்றியா நீங்கள் உரசி பார்க்க விரும்புகிறீர்கள்? அவர்களுடைய பாவிகள், அவர்களிலே ஒருவன் அவர்களிலே ஒருவர் பாவம் செய்திருந்தாலும் கூட அவர்களுடைய பாவத்தின் அந்த நிலையோடு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களுடைய ஈமானுக்கு சான்று கொடுத்தார்கள். புரிகிறதா இல்லையா? அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பாவமே செய்யாதவர்கள் என்று சொல்லவில்லை, பாவம் செய்தாலும் நான் அவர்களை மன்னிப்பேன் என்று சொல்கிறேன். வித்தியாசம் என்ன? நாம் பாவம் செய்தால் அதற்காக தௌபா கேட்டு அழுது மன்றாடி அதற்கு பின்னால் மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்பது மறுமையில் தான் தெரியும். ஆனால் அவர்களுக்கு அப்படி அல்ல, அவர்களுக்கு அப்படி அல்ல. அல்லாஹ் ஒரு வசனத்தில் அல்ல, பல வசனங்களிலே சொல்கிறான். சூரத்து தௌபாவுடைய வசனங்களை ஓதி பாருங்கள், சூரா ஆலே இம்ரானுடைய வசனங்களை ஓதி பாருங்கள். லகத் தாமல்லோ அலன் நபி வல் முஹாஜிரீன் வல் அன்சார் அல்லதீன தபஊஹு. நபியை நான் மன்னித்தேன், முஹாஜிர்களை நான் மன்னித்தேன், அன்சாரிகளை நான் மன்னித்தேன், அல்லாஹ் மன்னித்து விட்டேன், திட்டவட்டமாக மன்னித்து விட்டேன். மன்னிக்க அல்லாஹ்வால் நேரடியாக வசனம் இறக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டவர்கள் சஹாபாக்களுடைய ஈமான். அவர்களிலே ஒரு சாதாரண சிறுவருடைய ஒரு ஈமானையாவது நாம் அடைய முடியுமா? ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள், நபியின் சமூகத்திலே எத்தனை முறை வந்திருப்பார்கள் என்று வரலாற்றிலே குறிப்பு கிடையாது. நபி அவர்கள் ஒரு இரவு நேரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். பருதா அணிந்து முற்றிலும் தன்னை மறைத்த நிலையிலே ஒரு பெண் வருகிறாள். சபைகளை எல்லாம் தாண்டி கொண்டு வருகிறாள். அல்லாஹ்வின் தூதரே, தஹரனி ரசூலுல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள், மாயிதை திருப்பி அனுப்பியது போன்று என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் என்று நபி காதிலே, நபியின் செவிக்கு எட்டும் அளவிற்குள்ள சப்தத்திலே கேட்கிறார், சொல்கிறார்.
அவர் குற்றம் செய்ததை யாரும் பார்த்தது கிடையாது, அவர் பாவம் செய்ததை யாரும் பார்த்தது கிடையாது. நபி அந்த பெண்ணை புறக்கணிக்கிறார்கள், திரும்புகிறார்கள். அந்த பெண் திரும்பும் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரை, புறக்கணிக்காதீர், என்னை சுத்தப்படுத்துவீராக. நபி மீண்டும் புறக்கணிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரை, புறக்கணிக்காதீர்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள். நான்கு முறை புறக்கணித்ததற்கு பிறகு அந்த பெண் மீண்டும் மீண்டும் சொன்னதற்கு பிறகு என்ன செய்தாய்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹத்தை நான் செய்து, ஹத்துடைய குற்றத்தை நான் செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்க மறுக்கிறார்கள். மீண்டும், இல்லை, நீ வேற ஏதாவது தவறு செய்திருக்கலாம். இல்லை அல்லாஹ்வின் தூதரே, எனது கற்பம் அதற்கு சாட்சி என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகிறார்கள். போய்விட்டு வா, குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா என்று சொல்கிறார்கள். உங்களிலே பலர் இந்த சம்பவங்களை முன்னால் கேட்டு இருக்கலாம், ஆனால் சிந்தித்திருக்க மாட்டார்கள். பெண்மணி சென்று விட்டு குழந்தை பெற்றவுடன், குழந்தை பெற்றவுடன் அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு முன்னால் அந்த குழந்தையை துணியிலே சுருட்டிக் கொண்டு ஓடோடி வருகிறார்கள். சூழ்நாகத்திலே அல்லாஹுவின் தூதரே கட்டளையிட்டீர்கள், குழந்தை பெற்றவுடன் வருவதற்கு, குழந்தையை பெற்றுவிட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள். என்ன ஈமான், யார் பார்த்தார்கள்? வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை யாரும் அறியாமல் இச்சையால் உண்டப்பட்டு நடந்த ஒரு தவறுக்காக நாளை மறுமையை குறித்து, சொர்க்கத்தை குறித்து அவர்களுக்கு இருந்த ஈமான் அவர்களை நபியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது. நன்றாக தெரியும் அவர்களுக்கு, இந்த பாவத்தை செய்தவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் என்று. என்ன தண்டனை? திருமணம் முடித்ததற்கு பிறகு ஜினா செய்தவனை மைதானத்திலே நிறுத்தி வைத்து எல்லா மூமின்களும் ஒன்று சேர்ந்து அவனை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும். அந்த சட்டம் அல்லாஹ்வின் வேதத்திலே சொல்லப்பட்ட சட்டம், முந்தைய வேதங்களிலே இறக்கப்பட்ட சட்டம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சம்பவம். அந்த தண்டனை தனக்கு நிறைவேற்றப்படுகிறபடும், இந்த குற்றத்தை நான் ஒப்புக்கொண்டால் என்று தெரிந்து அந்த பெண் நபிக்கு முன்னால் வந்து சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஈமானம் என்ன என்று சொல்வீர்கள்? இன்று இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை உங்களுக்கு உள்ளே சொல்லிக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த முஸ்லிம் சமுதாயம் மாற்றார்களால் சீரழிக்கப்பட்டு இந்த விபச்சாரம் என்பது ஒரு பாவமே இல்லாத அளவிற்கு, அதனுடைய அருவறுப்பே அசிங்கமே, அதனுடைய மகா அந்த பாதக செயலே இல்லாத அளவிற்கு சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா மூமின்கள் தங்களது கற்புகளை பாதுகாப்பார்கள், தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். அல்லாஹ் ஹலாலாக்கிய மனைவிகளிடமே தவிர, அவர்களது வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமைகளிடமே தவிர, இதை தவிர வேறொன்றை விரும்பக்கூடியவன் அவன் மகா அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சொல்லி இருந்தும் இன்று முஸ்லிம் சமுதாயம் இதை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா? ஆண்கள் பெண்கள் என்று இந்த ஜினா, ஜினாவுடைய தொழில், ஜினாவுடைய அத்தனை வலைகளிலும் இந்த சமுதாயத்தின் பல மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தண்டனை? உலகத்திலேயே எந்த பாவத்திற்கு அல்லாஹ் தண்டனையை உறுதி செய்தானோ அதுவும் தண்டனைகளிலேயே மிக பயங்கரமான தண்டனையை, சாதாரண தண்டனை அல்ல. சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீனுடைய அந்த உள்ளம் எப்படி பதட்டப்பட்டிருக்கும்! கை குழந்தையும் பால் கூட கொடுக்கப்படவில்லை, கத்திக் கொண்டு இருக்கிறது. இங்கு தாயோ தான் பாவத்திலிருந்து சுத்தமடைய வேண்டும், இந்த நிலையில் இறந்து விட்டால் நரக நெருப்புக்கு ஆளாகி விடுவேனே என்ற பயம். எவ்வளவு துடித்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செல்வீராக, குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தை பாலை மறந்து உணவை சாப்பிடும் காலம் வந்தவுடன் நீ இதை, இந்த குழந்தை என்னிடம் எடுத்து வருவீராக. எடுத்து செல்கிறார்கள். அந்த பெண் சரியாக 9 மாதங்கள் அந்த குழந்தைக்கு பாலை மறக்கடித்து விடுகிறார்கள். பொதுவாக அரபுகள் 2 ஆண்டுகள் முழுமையாக பால் கொடுப்பார்கள். 9 மாதங்களிலே அந்த குழந்தைக்கு பாலை மறக்கடித்து அந்த குழந்தை உணவை உட்கொள்ளும்படி ஆக்கி அந்த குழந்தையின் கையிலே ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து அதை மெல்லுகின்ற நிலையிலே அந்த குழந்தையை கொண்டு வருகிறார்கள். பகல் நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரே, இப்போது பாருங்கள், இந்த குழந்தை தனது உணவை தானாக சாப்பிடுகிறது. இனியும் என் மீது அல்லாஹ்வுடைய ஹத்தை நிறைவேற்றுவதிலே தாமதப்படுத்தாதீர்கள் அல்லாஹ்வின் தூதரே. தஹிர்னி யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அன்சாரிகளே, உங்களிலே யாராவது இந்த குழந்தையை தன் குழந்தைகளோடு சேர்த்துக் கொள்பவர் இருக்கிறாரா? அவரும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று சொல்கிறார்கள். அவரும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று சொல்கிறார்கள். இந்த சிறப்பிற்கு எந்த அன்சாரி போட்டி போட மாட்டார். அருகில் அமர்ந்திருந்த அன்சாரி அப்படியே அந்த குழந்தையை அள்ளிக்கொள்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணிக்கு போர்வையை போர்த்துங்கள், அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். மைதானத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறது. பெண்களுக்கு ரஜும் என்ற அந்த கல்லறி தண்டனையை நிறைவேற்றும் போது அவர்களுடைய அந்த நெஞ்சு மறையும் முறை அவர்கள் பூமியிலே புதைக்கப்படுவார்கள். பிறகு 4 பக்கங்களில் இருந்து மூமின்கள் அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும். இந்த தண்டனையை பார்ப்பவர் அடுத்து ஜினாவின் பக்கம் செல்வதற்குரிய எண்ணமே அவருக்கு வரக்கூடாது. இந்த கல்லை எரியும் போது அல்லாஹ் என்னை இந்த குற்றத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்திற்கு தள்ளப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையிலே தோழர்கள் கல்லறிந்து கொள்கிறார்கள். அப்போதுதான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்த காலித், ஆனால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே ஈமானுடைய உயர்வும் அந்த இறை அச்சமும் மிகுந்து விட்டது அவருக்கு. அவர் ஒரு கல்லால் அந்த பெண்ணை நோக்கி எரியும் போது அவருடைய தலையிலே பட்டு ரத்தம் பீரிட்டு அடிக்கும் போது அருகில் இருந்த காலிதின் மீது பட்டு விடுகிறது. ஓ ஜினா செய்த பெண்ணே, உன் ரத்தம் என் மீது பட்டு விட்டதே என்று அவர் ஒரு ஆத்திரப்படுகிறார். அதாவது அவர் ஒரு மன சஞ்சலப்படுகிறார். இந்த அளவுக்கு இறை அச்சத்திலே அவர் சென்றிருப்பார். பாருங்கள், இது நாள் வரை ரசூலுல்லாஹோடு எதிரியாக இருந்தவர் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு ஜினா செய்த பெண்ணுடைய ரத்தம் தன் மீது படுவதை கூட தனது ஈமானுக்கு தனது இறையச்சத்திற்கு இலக்காக பார்க்கும் அளவுக்கு ஈமானிலே உயர்ந்திருந்தார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிதின் தோள்புஜத்தை பிடித்து விட்டால், காலித் என்ன சொன்னாய், காலித் என்ன சொன்னாய், உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, இந்த பெண்ணை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று. மன்னித்தது மட்டுமல்ல, இவருடைய மன்னிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு ஏற்றுக்கொண்டான் என்றால், இந்த மதீனாவில் உள்ள 70 பெரும்பாவிகளுக்கு பங்கு வைக்கப்பட்டாலும் சரி, அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் தௌபா இல்லாமலேயே மன்னித்து விடுவான். அவ்வளவு பெரிய தௌபா. இந்த மதீனா வாசிகளுக்கு பங்கு வைக்கப்பட்டால் இன்னொரு அறிவிப்பிலே, அவர்கள் அனைவருக்கும் இந்த மன்னிப்பே போதுமானது. இது சகோதரர்களே சஹாபாக்களுடைய ஈமான். 2 வசனங்களை உங்களுக்கு இடையிலே சொல்லி இருக்கிறேன், அதற்கு இடையிலே இந்த சம்பவங்களை உங்களுக்கு கூறிக்கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் அந்த தோழர்களை முன்னிறுத்த வேண்டும். யார் அல்லாஹ் முன்னிறுத்தி இருக்கின்ற அந்த தோழர்களை இந்த சமுதாயமும் முன்னிறுத்த வேண்டும். அவர்களில் இருந்து தனது தொடர்பை துண்டிக்க கூடாது. ரசூலை பற்றி பேசும் போதெல்லாம் அபூபக்கரை பற்றி பேச வேண்டும். அபூபக்கர் இல்லாமல் ரசூலை நீங்கள் பேச முடியாது. ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி பேசவில்லை? ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி பேசவில்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது எனக்கு இது பிடிக்கும், அபூபக்கருக்கும் இது பிடிக்கும், உமருக்கும் இது பிடிக்கும் என்று சொல்லிதான் பேசுவார்கள். நான் இதை ஈமான் கொள்ளுகிறேன், அபூபக்கர் இதை ஈமான் கொள்ளுகிறார், உமரும் இதை ஈமான் கொள்ளுகிறார் என்று சொல்வார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, இப்போது நாம் இந்த அதானை கேட்டு மகிழ்ந்தோமே, இந்த அதான் யார் மூலமாக கிடைக்கப்பட்டது? எல்லாம் கவலைப்பட்டார்கள். மூமின்களை முஸ்லிம்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிற்கு தொழுகைக்கு அழைக்க வேண்டும் என்று. நபி தோழர்கள் யார்? அவர்கள் மலக்குகளை பார்த்தவர்கள். மலக்குகளை மலக்குகளின் உருவத்தில் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்துக் கொடுத்தான். ஜிப்ரயீல் திஹியாவின் உருவத்திலே நபியோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அத்தனை தோழர்களும் அவர்களை பார்த்தார்கள். கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போது வந்து சென்றவர் யார் தெரியுமா? யார் ரசூலுல்லாஹ் தெரியலையே, இவ்வளவு அழகான மனிதர் திஹியாவை போன்றிருந்தார், வெள்ளை ஆடை, அழகான கருகரு என்ற நீளமான முடி தெரியவில்லையே என்று சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்தான் ஜிப்ரயீல், உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை போதிப்பதற்காக வந்தான். அப்துல்லாஹ் இப்னு அப்து ரப்பிஹி என்ற நபி தோழர் மூமின்களை மஸ்ஜிதுக்கு அழைக்க வேண்டுமே என்ற கவலையோடு தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு வானவர் இந்த அதானுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே செல்கிறார். காலையிலே ஓடி வருகிறார் அல்லாஹுவின் தூதரிடத்தில், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சில வாசகங்களை கனவிலே கேட்டேன், ஒருவர் அதை சொல்லிக் கொண்டே செல்கிறார், உனக்கு மரணம் இருக்கிறது, அந்த வாசகம் மரணம் இருக்கிறது, அல்லாஹுவின் தூதரே சொல் என்று சொல்கிறார்கள். அவர் அந்த வாசகங்களை சொல்கிறார், அல்லாஹ் உனக்கு கொடுத்த பாக்கியம் இது, உனது கனவிலே வந்தவர் மாணவர், அதனுடைய வாசகங்களை உனக்கு சொல்லி சென்றிருக்கிறார், பிலாலை இவரோடு செல், இவர் சொல்லட்டும் அந்த வாசகங்களை நீ திரும்ப சொல் என்று சொல்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த வாசகம் பிலாலால் ஒழிக்கப்படுகிறது, உமர் ஓடோடி வருகிறார்கள், வீட்டின் படுக்கையிலிருந்து ஆடையை கூட சரியாக முழுமையாக அணியவில்லை, ஆடை இழுத்துக் கொண்டு வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே இதே வாசகங்களை கனவிலே நானும் கேட்டேன் என்று. எப்படிப்பட்ட ஈமான் பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு மகனார் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார், சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொர்க்கத்தை பார்த்தாய் என்று. கனவிலே அவர்கள் பார்த்தது சொர்க்கம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட ஈமானை பெற்றிருப்பார்கள் பாருங்கள் சகோதரர்களே. அவர்களை பற்றி அரிசுடைய இறைவன் தனது மலக்குகளிடத்திலே பேசுகிறான். யோசித்து பாருங்கள், அவர்களுடைய ஜனாதாவிற்கு வானத்திலிருந்து மலக்குகளை அல்லாஹ் இறக்குகிறான். அவர்கள் ஜுனுபாக போரிலே ஷஹீதாகிவிட்டால் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக, ஏனென்றால் ஏனைய ஷஹீதுகள் குளிப்பாட்டப்பட மாட்டார்கள், தெரியுமா இல்லையா? அவர்களிலே ஜுனுபிலே இறந்தவர்களை குளிப்பாட்டுவதற்காக, இருந்தால் யாருக்கும் தெரியாது மனைவியை தவிர, அவர்களை குளிப்பாட்டுவதற்காக அரசிலிருந்து வானவர்களை அல்லாஹ் இறக்குகிறார் என்றால் அவர்களை அல்லாஹ் மதிக்கவில்லை, அவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களது உயர்வை அல்லாஹ் போற்றவில்லை. யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள், நபியோடு இருப்பவர்கள் யார் தெரியுமா, அவர்கள் நபியை விட்டு பிரியாதவர்கள், எதையும் பிரிய தயார், தாய் தந்தை கணவன் மனைவி பிள்ளை, ஆனால் நபியை பிரிய தயார் அல்ல. ஒரு சஹாபி ஓடி வர்றாரு ராசுல்ல, யார் ரசூலல்லா, என்னால் எனது மனைவியை எனது பிள்ளைகளை எனது குடும்பத்தார்களோடு இருக்க முடியவில்லை, உங்களை பார்க்க வேண்டும் என்ற சேட்டம் ஓடி வந்து விட்டேன், அழுகிறார் அழுகிறார். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், சரி என்ன பார்த்து விட்டாயே? இல்லை அல்லாஹ்வின் தூதரே, சந்தேகம் ஒன்று எனக்கு, இதே நிலையிலே உலகத்திலே நான் இருக்கும் போது உங்களை ஓடி வந்து பார்த்துக் கொள்கிறேன், ஆனால் மறுமையிலே சென்று விட்டால் நீங்களோ உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பீர்கள், நானோ எங்கே இருக்கிறேன் என்று தெரியாது, சொர்க்கத்தில் இருந்தாலும் கூட நான் அங்கே உங்களை பார்க்காமல் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? என்ன ஈமான் பாருங்கள், என்ன முகப்பத்து பாருங்கள். நபியால் இந்த முகப்பத்திற்கு ஒரு பதிலையும் சொல்ல முடியவில்லை, அமைதி காக்கிறார்கள். அரசுடைய இறைவன் அவர்களுடைய முகப்பத்தை ஏற்றுக்கொண்டு குர்ஆனிலே ஓதப்படுகிற வசனத்தை இறக்குகிறான், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள் அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள். அவருக்காக இறக்கப்பட்ட வசனம் நபி ஓதி காட்டுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று திருப்தியோடு செல்கிறார்கள். வேறு விருப்பமே அவர்களுக்கு கிடையாது சகோதரர்களே. தனக்கு பணிவிடை செய்த அந்த ருபையாவை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இரவு பகல் என்று பார்க்காமல் எனது பணிவிடைக்காக காத்து கிடக்கக்கூடிய ருபையே, உனக்கு ஏதாவது வேண்டுமா? கேள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறேன். பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்திற்காக எத்தனை மாதங்களை அந்த தோழர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாரோ. அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களோடு சொர்க்கத்திலும் பணியாளனாக இருக்க வேண்டும், உங்களுக்கு தோழனாக நான் சொர்க்கத்திலும் இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த வார்த்தைக்கு ரசூல் என்ன பதில் சொல்வார்கள்? சொல்லாஹிஸ்லம், நீ எனக்கு ஒரு உதவி செய், அதிகமாக அல்லாஹ்வை தொழுதுகொள், உனக்காக சிபாரிசு செய்கிறேன், அவர்களால் பிரிய முடியாத நபியை, நபியை பிரிய முடியாத அவர்களால் ஹுபைப் வந்து கொல்லப்படுகிறார்,
ஏதாவது ஆசை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். இரண்டு ரக்காத்து தொழுகிறேன் என்று சொல்கிறார். எதற்காக தொழுதார்? தொழுதுவிட்டு அல்லாவிடத்திலே கரம் ஏந்துகிறார். யா அல்லாஹ், எனது நிலையை எனது தூதருக்கு எட்டி வைத்து விடு, எடுத்துச் சொல்லிவிடு. நான் கொல்லப்படுகிறேன் என்பதை நீ அவர்களுக்கு அறிவித்து விடு. எனது சலாமையும் அவர்களுக்கு சொல்லிப்பதாக. அதே நேரத்திலே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மஜ்லிஸிலே சொல்கிறார்கள், ஹுபைப் கொல்லப்படுகிறார், நமக்கு சலாம் சொல்கிறார் என்று. அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே மூசா போரிலே அப்துல்லாஹி இப்னு ரவாஹா கொல்லப்படுகிறார், ஜைத் கொல்லப்படுகிறார், ஜாஃபர் கொல்லப்படுகிறார். அதே நொடியிலே இங்கே செய்தி சொல்லப்படுகிறது, அல்லாஹ் ஜாஃபரை மன்னிப்பானாக, ரஹ்மத்து சீவானாக, கொல்லப்பட்டார். அல்லாஹ் அப்துல்லாஹை மன்னிப்பானாக, ரஹ்மத் சீவானாக, அவரும் கொல்லப்பட்டார். அல்லாஹ் ஜைதை மன்னிப்பானாக, அவரும் கொல்லப்பட்டார். பிறகு மூமின்களுடைய கொடியை அல்லாஹ்வின் வாளிலிருந்து ஒரு வாள் எடுத்துக் கொண்டது. எப்படிப்பட்ட கனெக்ஷன் பாருங்கள். அரசிலிருந்து நேரடியாக பூமிக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தோழர்களை பற்றிய அத்தனை செய்திகளையும் உடனுக்குடனாக அல்லாஹ் அறிவித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் எவ்வளவு நேசித்திருப்பான் அவர்களை. சொல்கிறான், வல்லதீன மஅஹு, அவர்கள் அந்த நபியோடு ஒன்று விட்டவர்கள். அவர்கள் யார்? அஷிதாவு அலல் குஃபார், தீனை எதிர்க்கக்கூடியவர்கள் மீது மிக கடுமையாக நடப்பார்கள். ரோஹமாவு பைனஹும், மூமின்களோடு கருணையாக நடப்பார்கள். இது அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுத்த விசேஷமான அடையாளம். யார் நபி தோழர்களை ஏற்றுகிறார்களோ, நபி தோழர்களோடு பகைமை பாராட்டுகிறார்களோ, அவர்கள் மூமின்களோடு பகைமையாக விரோதமாக இருப்பார்கள், காபிர்களோடு நட்பு வைத்து பாராட்டுவார்கள். பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறார்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூன்று அல்லது நான்கு விஷயங்களை உங்களுக்கு சொல்வேன், இன்ஷா அல்லாஹ் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நபித்தோழர்களுடைய இபாதத், வணக்க வழிபாட்டுக்கு அல்லாஹ் சான்று வழங்குகிறார். நாம் எல்லாம் வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று பயந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளை மறுமையில் தான் தெரியும். ஆதரவு வைப்போம். அல்லாஹ் நமது வணக்க வழிபாட்டையும் ஏற்றுக்கொள்வானாக. எப்படி சொல்கிறான்? தராஹும் நபியே, அந்த தோழர்கள் உங்களோடு இருக்கின்ற அந்த தோழர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி தெரியுமா? ருக்குவிலே சுஜூதிலே. எப்படி பார்ப்பீர்கள்? ருக்குவிலே சுஜூதிலே பார்ப்பீர்கள். ஒருவர் எதை அதிகமாக செய்வாரோ அதை கொண்டு அவர் அறியப்படுவார். சரியா இல்லையா? சஹாபாக்களுடைய இபாதத் அப்படி இருந்தது. ருக்கு சுஜூத் அதிகமாக அவர்கள் செய்தார்கள், அதாவது தொழுதார்கள். நபியே, நீங்கள் அவர்களை தொழுகையிலே பார்க்கலாம். ருக்கன் சுஜ்ஜதா, எதற்காக, யாருக்காக தொழுவார்கள்? இப்தகூன ஃபதலன் மினல்லாஹி வரிதுவானா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி, அல்லாஹ்வுடைய அருளை தேடி. இங்கே அல்லாஹு தஆலா அவர்களுடைய இஹ்லாஸுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். எதற்கு சர்டிபிகேட்? முதலிலே இபாதத்திற்கு சர்டிபிகேட், பிறகு சொல்லுங்கள் இக்லாஸ் அவர்களுடைய மன தூய்மைக்கு சர்டிபிகேட். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அதரி சுஜூத், சுஜூத் அதிகம் செய்த காரணத்தால் அதனுடைய அடையாளம் அவர்களது முகத்திலே தெரியும். ஏன்? ஒன்று, அவர்கள் இன்று நாம் தொழுவது போன்று கார்பெட்டுகளிலே தொழவில்லை, அவர்கள் சொரசொரப்பான மணல் மண்ணுகளிலே தொழுகிறார்கள். கடுமையான வெயில் காலங்களிலும் அதிலே அவர்கள் சஜிதா செய்தார்கள், விரிப்புகளை வைத்து சஜிதா செய்யவில்லை. மழை நேரங்களிலும் அந்த சேறு சகதிகளில் தான் சஜிதா செய்தார்கள் நபியோடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறக்குறைய முகர் நேரங்களிலேயே வெறும் சுஜூதிலே மட்டும் ஐந்து மணி நிமிஷம் இருப்பார்கள். எவ்வளவு நேரங்க? இன்னைக்கு அஞ்சு நிமிஷத்துல மொத்த முகர் தொழுகையே முடிஞ்சு போயிடும். தொழுகையினுடைய ஒரு சுஜூத், நுகருடைய சுஜூத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்தது ஐந்து நிமிடங்கள். அந்த மக்காவின் மதினாவின் பாலைவன அந்த வெயிலிலே அவர்கள் செய்வார்கள், ஒன்றுமே இருக்காது. எவ்வளவு சூடாக இருக்கும் நெற்றி, எவ்வளவு கருத்து இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு ரக்காத்திலே பத்து நிமிஷம் சஜிதாவிலே என்று சொன்னால் நான்கு ரக்காத்திலே நினைத்து பாருங்கள். இது நான் ஏதோ கற்பனை செஞ்சு சொல்லல, சஹி முஸ்லிம்ல தொழுகையுடைய பாடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை எப்படி இருந்தது என்று தனி பாடமே இருக்கு, படிச்சு பாருங்க. அதெல்லாம் படித்தா ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை தெரியும். இன்று சில பேர் என்ன, வெறும் ஆற்றுதல தான் மொத்த தௌஹீதுமே உள்ளார வந்து உட்கார்ந்து இருக்கு. எப்படி மொத்த தௌஹீதுமே எதுல வந்து உட்கார்ந்து இருக்கு? இவர் விரல் ஆற்றாரா இல்ல, விரல் ஆற்றினா நம்மால் இல்லைன்னா நம்மால் கிடையாது. நாங்க எங்கே உள்ளம் எங்கே அந்த ஓதுதல், எங்கே அந்த ருக்கு, எங்கே அந்த சுஜூத், அதை பற்றி எல்லாம் பேசப்படுவது கிடையாது. அதற்கெல்லாம் இங்கே முக்கியத்துவம் இல்லை.
அல்லாஹ் சொல்கிறான், சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸ்ரி ஸுஜூத்,
அவர்களது முகங்களிலே சஜிதாவின் அடையாளங்கள்.
இதை இந்த அடையாளங்களை நான் தௌராத்திலே சொல்லி இருக்கிறேன். எதுக்கு சொல்லி வந்தோம் நம்ம?
சும்மா வந்தவர்கள் அல்ல, இவர்களை பற்றி தௌராத்திலே நான் சொல்லி வைத்திருக்கிறேன். அபூபக்கர், உமர், உஸ்மான் பொதுவான இந்த நபித்தோழர்களின் அடையாளங்களை.
பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இஞ்சீலிலும் அவர்களுக்கு நான் உதாரணம் சொல்லி இருக்கிறேன். எப்படி? ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறார், பயிர்களை அவர் வளர்க்கிறார், அது நன்கு உயரமாக வளர்ந்து வரும்போது அந்த விவசாயி அதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறாரா இல்லையா? என்ன சொல்கிறான்? அப்படி வளர்ந்து வந்த இந்த தோழர்களை கொண்டு நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உனக்கு அவர்களை பார்த்தா கோபமா இருக்கு. அடிப்பட்டு கஷ்டப்பட்டு தியாகம் செய்து சிலர் கொல்லப்பட்டு சிலர் விரட்டப்பட்டு இப்போது ஒரு சமூகமாக மதீனாவிலே உருவாகி வந்திருக்கிறார்களே, இந்த சமூகத்தை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று ரப்பு சொல்கிறான். உனக்கு குரோதமாக இருக்கிறது. யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், ஏன் இவர்களை நான் வளர்த்தேன்? ஒரு விவசாயி ஏன் அறுவடை செய்கிறாரு, ஏன் பயிர்களை வளர்க்கிறார்? அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை நான் ஏன் உருவாக்கினேன் தெரியுமா? எனது மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய காபிர்களை இவர்களின் மூலமாக கோபமூட்ட வேண்டும் என்பதற்காக, அவர்களை ரோஷம் ஊட்ட வேண்டும் என்பதற்காக எந்த மார்க்கத்தை நீங்கள் அழிக்கி நாடுவீர்களோ, எந்த முகம்மதை விரட்டி கொலை செய்து இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம் என்று நீங்கள் நாடுவீர்களோ, இப்போது பாருங்கள், அந்த முகம்மது ஒரு பேரரசராக பெரும் படையுடையவராக மதீனாவிலே ஒரு அரணுக்குள் மார்க்கத்தை பாதுகாத்து பரப்பக்கூடியவராக அவருக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய வீரர்களை நான் கொடுத்திருக்கிறேனே என்று அந்த காபிர்களுக்கு ரோஷமூட்டுவதற்காக நான் இவர்களை உருவாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். குர்ஆனிலிருந்து நேரடியாக இஸ்திம்பாத் செய்கிறார்கள். எனவே எங்கிருந்து எடுக்கப்பட்ட கியாஸ் நினைச்சு கொள்ளாதீங்க. நபியினுடைய தோழர்களை அல்லாஹ் உருவாக்கியதே காபிர்களுக்கு ரோஷமூட்டுவதற்காக. எனவே நபியினுடைய தோழர்களை பார்த்து யாரு கோபப்படுறானோ அவன் கண்டிப்பா காப்பான்.
யார் நபி தோழர்களை விமர்சனம் செய்கிறானோ அவன் கண்டிப்பாக காபிராக மாறுவான். அவனது உள்ளத்திலே குஃபுர் இருக்கும், நாவிலே ஏதாவது வார்த்தைகள் இருக்கலாம், உள்ளம் குஃபுரில். அதை அறிந்தவன் சொல்கிறார், நான் இந்த சஹாபாக்களை கொண்டு காபிர்களை கோபமூட்டப் போகிறேன்.
அப்ப சஹாபாக்களை பார்த்து யாருக்கு கோபம் வரும்? யார் கோபப்படுவார்? காபிர் தான் கோபப்படுவான். மூமின் அவர்களை நேசிப்பான்.
மூமின் அவர்களை பற்றி சொல்லப்படும் போது ரழியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் நீ அவர்களை பொருந்திக்கொள் என்று கூறி மலக்குகளுடைய துஆவை அவன் பெறுவான். மலக்குகள் சொல்வார்கள், அல்லாஹ் அபூபக்கருக்கு இவர் துஆ செய்தார், இவரையும் நீ பொருந்திக்கொள் அல்லாஹ், ரழியல்லாஹு அன்ஹு. நினைத்து பாருங்கள், அல்லாஹ் சொல்கிற பிறகு பாருங்கள், மூன்றாவது சர்டிபிகேஷன் அல்லாஹ் கொடுக்கின்றான். முதலாவது சர்டிபிகேஷன் என்ன? இபாதத். இரண்டாவது சர்டிபிகேஷன் என்ன? இக்லாஸ். நான்காவது சர்டிபிகேட், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்கள். அடுத்து நான்காவது சர்டிபிகேஷன், இந்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று இந்த உலகத்திலேயே நான் வாக்களித்து விட்டேன். என்ன? அவர்களுக்கு சொர்க்கமும் மேலும் மன்னிப்பும். மகத்தான கூலியை யோசித்து பாருங்கள். இந்த ஒரு வசனம் போதாது. நபியின் தோழர்களின் அந்த கண்ணியத்தை மதித்து இந்த மார்க்கத்தை அவர்களை முன்னோடியாக ஆக்குவதற்கு யாரை அல்லாஹ் மன்னித்தானோ, யாருடைய தொழுகை இபாதத்தை நீயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்தானோ, அவர்கள் நாம் தீனை புரிந்து கொள்வதற்கு நமக்கு முன்மாதிரி இல்லை என்றால் வேறு யார் இந்த முன்மாதிரி? வேறு யார் முன்மாதிரி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
முந்தி ஒரு வசனம் சொன்னேன் அல்லவா, சூரா தௌபாவுடைய 100வது வசனம், அதிலே சொல்கிறான் பாருங்கள், இதை மிக தெளிவாக சொல்கிறான், முந்தியவர்கள் முதலாம் அவர்கள், அவர்களை தான் இரண்டு பேராக அல்லாஹ் சொல்கிறான், ஒருவர் முஹாஜிர், இன்னொருவர் அன்சார். முஹாஜிர் அன்சார், முஹாஜிரை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அன்சார்கள் யாரு தெரியுமா? அன்சார்கள் யாரு தெரியுமா? கொஞ்சம் ரஹீத்துல் மக்தூமை குறித்து அந்த ஒரு சில பக்கங்களையாவது இந்த இரவு படித்து பாருங்கள். அக்கபாவிலே 2வது ஒப்பந்தம் என்று, அக்கபாவிலே 3வது ஒப்பந்தம் என்று, ஆண்கள் பெண்கள் என 80க்கும் மேற்பட்ட அன்சாரிகள் அந்த இரவிலே கூடி அல்லாவின் தூதரே எங்களோடு வந்து விடுங்கள், எங்களோடு வந்து விடுங்கள் என்று அழுகிறார்கள். இந்த அழுகை அங்கே வந்த அழுகை அல்ல, மதினாவில் இருந்து மக்கா புறப்படுகின்ற, மக்கா வந்து சேருகின்ற வரை அழுது கொண்டே வருகிறார்கள். நாம் மதினாவிலே நிம்மதியாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே விரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே, அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே என்ற அழுகையோடு வருகிறார்கள். அந்த அழுகையின் உச்சக்கட்டம் தான் அகபாவிலே ஒப்பந்தம். பலவிதமான உரையாடல்கள் நடக்கின்றன, எல்லாம் பயமுத்துறாங்க. அங்கே அப்பாஸ் அப்பா அதுவரை முஸ்லீமாக ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை, முஸ்லீமாக அது வரைக்கும், ஆனால் தனது குடும்பம் என்று விட்டுக் கொடுப்பதற்கு அவர்கள் மனசில்லை, தனது குடும்பத்தாரை விட்டுக் கொடுப்பதற்கு மனசில் அவர் அங்கு வந்திருக்கிறாரு. திரும்ப திரும்ப சொல்ற மதினா வாசிகளே, தெளிவா சொல்றேன் கேட்டுக்குங்க, இவரை கூட்டிட்டு போனீங்கன்னா வெள்ளையன் கருப்பன் என்று எல்லாரும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, உங்களை கொள்வார்கள். நீங்க அப்ப உங்களை இவர்களை விட்டு விடுவேன் என்று இருந்தா இப்பயே விட்டுட்டு போயிடுங்க, எங்களால் முடிஞ்ச அளவு நாங்க பாதுகாத்துக்கிறோம். அன்சாரிகளுக்கு கோபம் அப்படியே பொங்கிக் கொண்டே வருகிறது. தல் 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 விலகு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அவங்க விலகினவன இன்னொரு ரெண்டு அன்சாரி எந்திரிச்சுக்கிறாங்க, எங்க நம்ம கூட்டத்தார்கள் வேற ஆள் சொன்னதுனால கோபப்பட்டு தள்ளிட்டாங்க, நம்ம ஒழுங்கா கேட்டு போய் இவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்களான்னு சொல்லி அவர்களையும் அன்சாரிகள் தள்ளுகிறார்கள். கடைசியா ரசூல்லாட்ட கேட்டாங்க, ரசூல்லா ஒரே ஒரு வார்த்தை தான் நாங்க உங்கள்ட்ட கேட்போம், ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களிடத்திலே நாங்கள் கேட்போம், சரி ஒத்துக்கொள்கிறோம், உயிரை கொடுக்க தயார், இறக்க தயார், அத்தனையும் அர்ப்பணிக்க தயார், எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லு, எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ண தயார், என்ன கிடைக்கும் எங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை தான் சொன்னார்கள். வரலாற்றிலே முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு வேறு எந்த மொழியும் சொல்லவில்லை, ஒரே வார்த்தை, சொர்க்கம் கிடைக்கும். அவ்வளவுதான் தொடர்கள், ஒருவருக்கு மேல் ஒருவராக கரம் பிடித்து மரணம் வரை உங்களுக்கு நான் உங்களோடு உறுதியாக இருப்பேன். அந்த உறுதியை நிலைநாட்டினார்கள். யார் ரசூலல்லாஹ், கடலுக்குள் நுழைய சொல்கிறீர்களா? நுழைய தயார். மலையிலிருந்து குதிக்க சொல்கிறீர்களா? குதிக்க தயார். மூசாவின் கூட்டத்தார் சொன்னது போன்று சொல்ல மாட்டோம். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, அவர்களை கொண்டல்லவா எந்த சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அல்லாஹ், இனி இவர்களை நீ அழித்து விட்டால் இனிமேல் இபாதத்து நடக்காது, இனிமேல் தீன் ஹயாத் ஆகாது என்று எந்த சஹாபாக்களை தீனின் அஸ்திவாரமாக தூண்களாக முன் உதாரணங்களாக சொன்னார்களோ அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்றால் பாருங்கள். அந்த 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் அன்சார், இந்த ரெண்டு பேரையும் சொல்லிட்டு அல்லாஹுடைய அருளை பாருங்கள். அல்லாஹ் நம்மை விட்டானா? அல்லாஹ் நம்மை விட்டானா? நிச்சயமாக அல்லாஹ் விடவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன தபஊஹும் பிஹ்சான், கவனித்து கேளுங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள், வல்லதீன தபஊஹும் பிஹ்சான், சரி முஹாஜிர்கள் அன்சாரிகள் இவர்களுக்கு தானா எனது சிறப்பான அன்புகள்? அவர்களுக்கு சிறப்பான அன்புகள், ஆனால் பின்னால் வருபவர்களும் அந்த அன்பிலிருந்து அவர்கள் இழக்க, அந்த அன்பை, அந்த அன்பிலிருந்து சில பகுதிகளை இழக்க மாட்டார்கள். வல்லதீன தபஊஹும் பிஹ்சான், நீங்களும் ஒழுங்கா அவர்களை பின்பற்றினால் உங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள தயார். இப்ப யாராவது எனக்கு அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ள வேணாம்னு சொல்றவங்க யாராவது இங்க இருக்கிறாங்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம், இந்த உம்மத்திலே யாராவது இருக்க முடியுமா? முஹாஜிர்கள் அன்சாரிகளை சொல்லிவிட்டு இவர்களை நீங்க ஒழுங்கா பின்பற்றினா நல்லா சொன்னா, நமக்கு தான் ஒழுங்கா பின்பற்றணுங்கிற கண்டிஷனு, அவங்களை எல்லாம் மொத்தமாவே கண்டிஷனே இல்லாம ஏத்துக்கிட்டான். இப்படி தைமியா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அந்த கண்டிஷனை போடவில்லை, அவர்களிலே சில தவறுகள் நடக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தான், அதோடுதான் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டான். ஸ்பெஷல் கிஃப்ட், யாரும் போட்டி போட முடியாது, அல்லாஹ்ட்ட யாரும் கேட்க முடியாது. ஏன் அவர்களுக்கு மட்டும் சொல்லிட்டு கேட்க முடியுமா? பதிலிலே யார் சண்டையிட்டீர்கள்? உஹதிலே யார் சண்டையிட்டீர்கள்? அஹ்தாபிலே யார் சண்டையிட்டீர்கள்? ஹுனைனிலே யார் யுத்தம் செய்தது?
நபியை பாதுகாத்தது யார்? உஹத் யுத்தத்திலே அபு தல்ஹா சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, கேடயம் போனால் என்ன, இபான் போனால் என்ன, அம்புகள் இல்லை என்றால் என்ன, எனது நெஞ்சால் உங்களை பாதுகாப்பேன், நீங்கள் பின்னாளுங்கள், எனது நெஞ்சை கொண்டு நான் உங்களை பாதுகாப்பேன். கரத்தால் தடுத்து தடுத்து இந்த கரமே செயலிழந்து விட்டது.
யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன தபஊஹும் பிஹ்ஸான் ரழியல்லாஹு அன்ஹும், நான் அவர்களை பொருந்து கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள், அவர்களுக்கு சொர்க்கத்தை முன்கூட்டியே ஏற்பாடு செய்துவிட்டேன், கன்ஃபார்ம். அந்த சொர்க்கங்களிலே நதிகள் ஓடும், நிரந்தரமாக இருப்பார்கள், மகத்தான வெற்றி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நபியின் தோழர்களை பற்றி நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான். சூரா ஹுஜராத் 49வது அத்தியாயத்திலே பாருங்கள், வலாகின்னல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், நபியே, உங்களது தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களது உள்ளத்திலே ஈமானுடைய பிரியம் தான் மிகைத்திருக்கும். நாம் சொல்ல முடியுமா? ஈமானுடைய பிரியம் அவர்களது உள்ளத்திலே மிகைத்திருக்கும். மேலும் சொல்கிறான், கேளுங்கள், ஈமானும் அமல்களும் தான் இவர்களது உள்ளத்திலே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. நம்மை பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், குஃப்ரை நாடுகிறது, ஆபாசத்தை, அசிங்கத்தை, பாவத்தை நாடுகிறது, நேர்மையற்ற தன்மையை நாடுகிறது, நீதமற்ற தன்மையை நாடுகிறது, பாவத்தை நோக்கி நஃப்சு பள்ளத்தை நோக்கி தண்ணீர் ஓடுவதை போல ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே தோழர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நன்மைகளை நோக்கி ஓடி வரக்கூடியவர்கள் என்று. வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபி குலூபிக்கும். குர்ஆனை பாதுகாத்தவர்கள் யார், அதை எழுதியவர்கள் யார், மனநமிட்டவர்கள் யார், இரவு காலங்களிலே அதை ஓதியவர்கள் யார், யாருடைய ஓதுதலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ அவர்கள் யார் சொல்கிறான் பாருங்கள், வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். இந்த சஹாபாக்களின் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய இறைநிராக அல்லாஹுவை மறுப்பதை பாருங்கள், அல்லாஹுவை மறுப்பதை, ரசூலுடைய கட்டளையை மீறி செயல்படுவதை, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறாக நடப்பதை மிக வெறுக்கத்தக்க ஒரு செயலாக நான் ஆக்கிவிட்டேன். யாராக்குனா, அவங்களாக கூட அல்ல, அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அப்படிப்பட்ட தோழர்கள் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர் என்ன சொல்ல வருகிறார்? அல்லாஹ் விதித்த ஒன்று மாறிவிட்டது என்றால் அல்லாஹுடைய செயலில் பலவீனமா? லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்று وَأَلْزَمَهُمْ كَلِمَةَ التَّقْوَى وَكَانُوا أَحَقَّ بِهَا وَأَهْلَهَا. இந்த லா இலாஹா இல்லல்லாஹுவை அல்லாஹு தஆலா சொல்லும் போது இதை இந்த சூரத்துல் ஃபத்ஹில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இந்த கலிமாவுக்கு இவர்கள் தகுதியானவர்களாக இருந்தார்கள். எப்படி சொல்கிறார்? கலிமாவுக்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள், அதற்கு உரிமை உள்ளவர்களாக இருந்தார்கள். وَأَلْزَمَهُمْ كَلِمَةَ التَّقْوَى. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரியாதபடி அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நபி தோழர்களை குறித்து குர்ஆனுடைய வசனங்கள் இவ்வளவு பேசுகின்றன. இறுதியாக ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள், 3397வது ஹதீஸாக. அதிலே இன்னும் பல அறிவிப்புகளிலே வருகின்றன. சொல்கிறார்கள், பாருங்கள், ரசூலுல்லாஹ் மறுமை நாள் வரை வரக்கூடிய உம்மத்துகளாகிய நம்மை பார்த்து, லா தஸுப்பு அஸ்ஹாபி, அழ வேண்டும் சகோதரர்களே, லா தசுபு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள், என் தோழர்களை வையாதீர்கள், என் தோழர்களை ஏசாதீர்கள், என் தோழர்களின் குறைகளை கேடாதீர்கள். ஃபலவ் அன்ன அஹதக்கும், உங்களிலே ஒருவர், அன்ஃபக்க மிஸ்ல உஹதின் ஜஹபா, உஹது மலை அளவு, ஒரு மைல் தூரம், 5 மைல் நீளமுள்ள உஹது மலை அளவு தங்கத்தை கொடுத்தாலும் கூட, மா பலக முத்த அஹதிஹிம், அவர்களுடைய ஒரு அவர்களிலே ஒருவர் ஒரு கரம் அளவு கொடுத்த தர்மத்திற்கு கூட சமமாகாது. இப்படி சொல்கிறார்கள், லா தஸுபு அஸ்ஹாபி, நபி சொல்கிறார்கள், கேட்க மாட்டீர்கள்,
இந்த நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் சாட்சியம் சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவர்கள் சொல்கிறார்கள், அழைத்து சொல்கிறார்கள், லா தஸ்புது, எனது சஹாபாக்களின் குறைகளை பேசாதீர்கள், அவர்களை ஏசாதீர்கள், அவர்களை திட்டாதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதருடைய வசியத் அல்லவா, குர்ஆனிலே அல்லாஹுவின் கட்டளை அல்லவா, நமது பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தர வேண்டும். தாபியங்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் உமருடைய முகப்பத்தை பிள்ளைகளுக்கு வளர்ப்பதை நாங்கள் தௌஹீத் என்று நம்பி வைத்திருக்கிறோம். எப்படி இன்று தௌஹீத் என்ன? சஹாபாக்களை ஏசுவது தௌஹீத், தாபியங்களை குறை சொல்வது தௌஹீத், சிறந்த முன்னோர்களை திட்டுவது தௌஹீத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் நிகழாது எதுவரை? பின்னால் வந்த சமுதாயம் முன்னால் உள்ளவர்களை லேனத்து செய்கிறவரை. எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை செய்தார்கள் பாருங்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கம் என்பது, குர்ஆன் சுன்னா என்பது, சஹாபாக்களிடமிருந்து அவர்களின் வாழ்க்கையிலிருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒன்று. அப்படி பிரித்து பார்க்க முயற்சி செய்பவன் அவன்தான் இந்த மார்க்கத்திலிருந்து பிரிந்து விடுவான். அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் மேலும் அந்த சிறப்பிற்குரிய நபித்தோழர்களை பற்றி பேசி, அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள், சுன்னாவுடைய ஹதீஸுகளை கற்று, அவர்களுடைய அந்த உண்மையான முஹப்பத்தை நாமும் நமது உள்ளத்திலே கொண்டு வருவதற்கும், நமது பிள்ளைகளுக்கும் நமது சமூக மக்களுக்கும் போதிப்பதற்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக. யா அல்லாஹ், உன்னை நேசிக்கிறோம், உனது தோழர்களை உனது நபியின் தோழர்களை நேசிக்கிறோம், உனது நபியை நேசிக்கிறோம், உனது மார்க்கத்தை நேசிக்கிறோம். எங்களை நல்லவர்களே சேர்த்துக் கொள்வாயாக. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம் அலி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சஹீஹுல் புகாரியிலே ஒரு முக்கியமான அறிவிப்பு வருகிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட அறிவிப்புகள். அதை குறித்துத்தான் ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. சஹாபாக்கள், அவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய மாணவர்கள், அதாவது அஸ்ஹாப், பிறகு தாபியூன், பிறகு தபூ தாபியின் என்று அறியப்படுகிற அந்த மூன்று தலைமுறைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தவறவில்லை. சஹீஹுல் புகாரியுடைய 2458வது ஹதீஸ், அதுபோன்ற அதற்கு முந்தைய அறிவிப்பு 2457வது ஹதீஸ் சொல்கிறார்கள், ஹைருக்கும் கர்ணி, உங்களிலே உங்களது இந்த உம்மத்தாகிய உங்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? என்னோடு வாழக்கூடியவர்கள், என்னோடு வாழக்கூடியவர்கள். சும்மல்லதீன எலூனகும், பிறகு யார்? அவர்களுக்கு மாணவர்களாக வரக்கூடியவர்கள். பிறகு யார்? சும்மல்லதீன எலூனகும், அவர்களுக்கு மாணவர்களாக வரக்கூடியவர்கள். எண்ணியத்திற்குரியவர்கள், இடையிலே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னேன், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கூட சஹாபாக்களை புரிந்து வைத்திருந்தார்கள். சஹாபாக்களை மட்டுமல்ல, தாபியங்களையும் தபுஇ தாபியங்களையும் புரிந்து வைத்திருந்தார்கள். இதே புகாரியுடைய அறிவிப்பிலே, முஸ்லீமுடைய அறிவிப்பிலே வருவதை பாருங்கள். புகாரியிலே 3376வது ஹதீஸாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் போர் நடக்கும். சஹாபாக்கள் அதிகமா இருந்த போது அது ஒரு பெரிய பரந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப சஹாபாக்களுடைய அந்த இறப்பு அதிகமாகி குறைந்து கொண்டே வரும்போது அங்க எதிரிகள் போர் தொடுத்து போர் நடந்து கொண்டிருக்கும். ஆனா முஸ்லிம்களை வெற்றி கொள்ள முடியாது, எதிரிகள் ரொம்ப படை பலத்துல முழு அந்த ஒரு தயாரிப்போட இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு சந்தேகம் வரும், என்ன அவர்களோ குறைவானவர்கள், நாம இவ்வளவு அதிகமா இருக்கிறோம், ஆனா நம்மளால ஜெயிக்க முடியலையே என்று அவர்கள் யோசிக்கும் போது அவர்களுக்கு செய்தி தெரிய வருகிறது. அப்ப இங்க ஏதோ ஒரு விசேஷமான ஒரு ஆள் அங்க இருக்கிறாரு, அவரால் இவர்கள் உதவி செய்யப்படுகிறார்கள். அப்ப கேட்கிறாங்க அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள், அந்த முஷ்ரிக்குகள், உங்கள நபியினுடைய தோழர்ல யாராவது ஒருத்தர் மிஞ்சி இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி. ஆமா, எங்களிலே நபியின் தோழரிலே இவர் ஒருவர் மிஞ்சி இருக்கிறார், இனி நாங்க சண்டை போட்டு உங்கள்கிட்ட பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்றோம். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்து விட்டு சென்றார்கள். இது ஒரு சரி வரலாற்று சம்பவம் கிடையாது. என்னங்க, இதை ஈமான் கொள்ளலனா நபியை நிராகரித்ததாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பு. சரி, அதுக்கு பிறகு பார்த்தா அதே போலதான், ஜெயிக்க முடியல. அப்ப இவர்கள் கேட்கிறார்கள், என்ன உங்களது நபியினுடைய தோழர்களிடத்திலே கல்வி பயின்றவர்கள் இந்த போரிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார்களோ? ஆம், அப்ப தாபியங்கள் இங்க இருக்கும் போது நாங்கள் உங்களை ஜெயிக்க முடியாது, தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள். அடுத்து மூன்றாவதாக அதே போல அப்போது கேட்கிறார்கள், அந்த நதியை பார்த்தவர்களை பார்த்தவர்களை பார்த்தவர்கள் இந்த போரிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார்களோ? ஆம், கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அப்படினாலும் நாங்கள் உங்க ஜெயிக்க முடியாது, சரணடைந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயம் அவர்களை புரிய தயாராக இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இஜ்மா என்றால் என்ன என்று. அதாவது எந்த ஒரு விஷயத்தை நபித்தோழர்களிலே அதிகமானவர்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்துக் கொண்டு மார்க்க சட்டமாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்களோ அதை நமது மார்க்க அறிஞர்கள் இஜ்மா என்று சொல்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்வது குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்வதாகும். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய முடிவாகும். ஏற்கனவே இந்த ஒரு கேள்வி கேட்டாங்க, திரும்ப கேட்டுக்கிறாங்க. இந்த மஜ்லிஸுடைய சம்பந்தப்பட்ட கேள்வியா இல்லைனாலும் பதில் சொல்லிடும். அதாவது முகத்தை மூடுறது கணவனுக்கு பிடிக்கலன்னா என்ன செய்யறது? அதுக்கு என்ன போகுது? ஹிஜாபே போட வேணாம்னு சொல்லுவாரு. நாளைக்கு இன்னைக்கு நிகாப் வேணாம் பாரு, நாளைக்கு ஹிஜாபே வேணாம் பாரு. அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்திலே கணவனுக்கு விருப்பா வெறுப்பாங்கிறதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தீனுடைய சட்டம் இது, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை இது, அதுல கணவர் நிர்பந்திப்பதற்கு அனுமதி இல்லை. அப்படிப்பட்ட கணவருக்கு குரானை கொண்டு ஹதீஸை கொண்டு நாம் நசீகத்து செய்கிறோம். மார்க்க விஷயத்திலே அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு முன்னேறும் போது அவர்களை பின்தள்ளாதீர்கள், அவர்களை பலவீனப்படுத்தாதீர்கள். அதாவது சஹாபாக்கள் தாபியன்களை பின்பற்ற சொல்லி ஏதாவது ஹதீஸ் இருக்குதான்னு சொல்லி, இப்ப உங்களுக்கு குரான் ஆயத்தையே முன்னாடி நம்ம சொன்னோம் சரியா? இப்ப ஹதீஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா பொதுவாக சஹாபாக்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. சுன்ன அபுதாவுதுடைய அறிவிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய நீண்ட உபதேசம் செஞ்சதுக்கு பின்னாடி சொன்னாங்க, அலைக்கும் பி சுன்னத்தி, என் சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், வசுன்னத்தில் குலஃபாயா வாஷிதீனல் மஹ்தியீன், எனக்கு பின்னால் வரக்கூடிய கலீஃபாக்களின் சுன்னத்துகளை பின்பற்றுங்கள், அப்து அலைஹா பின் நவாஜித், கடவாய் பற்களை கொண்டு நீங்கள் அதை பற்றி கொள்ளுங்கள். எனக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள் பலவிதமான முரண்பாடுகளை பார்ப்பீர்கள், அலைக்கும் பில் ஜமாஅ, இந்த கூட்டத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த கூட்டம்? ரசூலுல்லா காலத்தில் எந்த கூட்டம் இருந்தது? யாரை பார்த்து அல்லாஹ் மூமின்கள் என்று சொன்னான்? யாரை பார்த்து உங்களது தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜி எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னான்? யாரை பார்த்து சொன்னான் சொல்லுங்க. உங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கிறேன். சஹாபாக்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், இதுல எந்த விதமான மூடலும் கிடையாது. இங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். ஒரு சில சஹாபாக்களின் மூலமாக அவர்களுக்கு சில ஹதீஸுகள் கிடைக்காத காரணத்தால் சில செய்திகளை அவர்கள் சொல்லி இருக்கலாம். அது அந்த செய்தி அவர்களுக்கு எட்டாத காரணத்தால் அந்த ஹதீஸை அறிந்த பல மூத்த சஹாபாக்கள் நமக்கு ஹதீஸின் அடிப்படையிலே சொல்லி இருக்கும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். அப்ப சஹாபாக்களை நம்ம ஏத்துக்கிறோங்கிறதுக்கு சிலர் தப்பா என்ன சொல்றாங்க, இவங்க சஹாபாக்களை தக்லீது பண்றாங்க. இல்லை சகோதரர்களே, நாம் தக்லீது செய்வது அல்லாஹ்வின் தூதரை தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்லீது என்பது அவர்களுக்கு தான். அவர்கள் இவர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள், எனவே இவர்களை பின்பற்றுகிறோம். இவர்களில் யாராவது ஒருவருடைய செயல் நபியிடம் இருந்து அறிவிக்கப்படுகிற சரியான அறிவிப்புக்கு மாற்றமாக இருந்து அந்த அறிவிப்பின்படிதான் ஏனைய சகாபாக்களும் சொல்லி இருக்கும் போது அப்போது அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த ஒரு ஹதீஸ் இந்த தோழருக்கு தெரிந்திருக்கவில்லை, அல்லது பல பெரும்பான்மையான சகாபாக்கள் புரிந்தது போன்று இவர் அந்த ஹதீஸை புரியவில்லை, எனவே அவருடைய அமலிலே அவர் மன்னிக்கப்பட்டார். அது அவருடைய இஜ்திஹாத். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இஜ்திஹாத் செய்வாங்களா, அதுல தவறு வரலாமா, அதனால தங்களை குறை சொல்லக்கூடாதா? ஏன்னா ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்களா, இஜ்திஹாத்ல தவறு பண்ணா உங்களுக்கு ஒரு கூலி, சரியா சொன்னா ரெண்டு கூலி. அப்பயே சஹாபி தவறு செஞ்சா அதுக்கும் அவருக்கு ஒரு கூலி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுங்க. சஹாபியுடைய ஒரு இஜ்திஹாத் ஹதீஸுக்கு மாற்றமா இருந்தா அது அவருடைய இஜ்திஹாத், அவருக்கு ஹதீஸ் தெரியல, அவர் புரிஞ்சு கொண்டது அப்படி, அல்லாஹ் அவரை மன்னிப்பாகன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அது எப்படி அவர் செஞ்சா பிதாத்து, நீங்க செஞ்சா இஜ்திஹாத் தவறு? ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, கேஎஃப்சி பத்தி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு. இங்க உள்ள உலமா கமிட்டியில போய் ஹலால் கமிட்டியில கேளுங்க,
அதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, குழந்தை உண்டா இருக்கும்போது சூரா யூசுப் ஓதுன அதிகமா ஓதுனா ஆண் குழந்தை பிறக்கும் சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்களே, சரியா தப்பான்னு சொல்லிட்டு. அல்லாவிடத்துல துவா கேளுங்க, உங்களுக்கு என்ன குழந்தை வேணுமோ அல்லாவிடத்துல துவா கேளுங்க. துவாவை அல்லாஹுத்தாலா ரொம்ப விரைவா ஏற்றுக்கொள்வா. எப்போது அந்த துவா ஒரு இபாதத்துக்கு பின்னாடி கேட்கப்படுகிறதோ, தொடுதுக்கு பின்னாடி, சதக்கா கொடுத்ததுக்கு பின்னாடி, குரான் ஓதுனதுக்கு பிறகு, திக்ரு செஞ்சதுக்கு பிறகு, யாருக்காவது மறைவுல போய் அவங்களுக்காக உதவி உதவி செஞ்சுட்டு அந்த மாதிரி நீங்க துவா கேட்டீங்கன்னா அல்லாஹ் ரொம்ப சீக்கிரமா துவா கேட்டுவான். அந்த எண்ணத்துல குரான் ஓதிட்டு, யா அல்லாஹ் உனது வேதத்தை ஓதுனேன், நான் இதை நம்புறேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கொடுன்னு துவா கேளுங்க, ஏற்றுக்கொள்வான். ஆனா பர்டிகுலரா சூரா யூசுப ஓதுனாதான் ஆண் குழந்தை அப்படின்னு கிடையாது. குரான்ல எந்த சூராவை ஓதி வேணுமானாலும் நீங்க அல்லாஹ்விடத்துல துவா கேட்கலாம். மாமியார் மஹரமான்னு கேக்குறாங்க, கணவனா இருக்கு, மாமியார் மஹரம் தான் சரிங்களா. அதனால மாமியார் வந்து ஹிஜாப் இல்லாம மருமகனுக்கு முன்னாடி இருக்கலாம், ஆனா மனைவியினுடைய தங்கையோ சகோதரியோ மகரமாக மாட்டாங்க. கண்டிப்பா தனது அக்காவுடைய தங்கச்சியுடைய மாப்பிள்ளைக்கு முன்னாடி சகோதர சகோதரிகள் கண்டிப்பா முன்னாடி வரக்கூடாது, ஹிஜாப்ல தான் இருக்கணும், அவங்களோட தனியா போகக்கூடாது. அதே போல வீட்லயும் அவங்க உள்ளார வந்தாங்கன்னா இவங்க ஹிஜாபுக்கு போயிடணும், எந்த வகையிலையும் நேரடியா முகம் பார்த்து உட்காந்து நேருக்கு நேரம் பேசுறது கூடாது. சபையோட சம்பந்தம் உள்ள கேள்வி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. தொழுது முடித்த பிறகு தனியா சஜ்தா செஞ்சு துவா கேட்கலாமான்னு சொல்லிட்டு நேத்து பதில் சொன்னோம். தொழுகைக்குள்ளாரதான் சஜ்தா செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்க, தனியா சஜ்தா செஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதில்ல. அப்படி அது செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு சஹாபியிடம் இருந்தோ தாபியிடம் இருந்தோ அல்லது ஐமாக்களிடம் இருந்தோ எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது. அதனால தொழுகைக்குள்ளார உள்ள சஜ்தாவை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடியான் தனது அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிற நிலை, அவன் சுஜூதில் இருக்கிற நிலை, எனவே அதில் நீங்கள் அதிகமா துவா கேளுங்கள் சொல்லிட்டு அப்படி கேட்கறத நல்லது. ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க, பயான் செய்யும்போது நிறைய அமல் செய்யணும்னு ஆசை வருது, ஆனா எந்திரிச்சு போனா அந்த ஆசை போயிடுது, துன்யாவுடைய ஆசையா நிறைய வருது, கொஞ்சோட அமல் செய்யறது ஆனா பெருமை உள்ளத்துல வருது, அப்படி என்ன செய்யறதுன்னு சொல்லிச்சு. எல்லாத்துக்கும் முதல்ல கவனிச்சு கொள்ளுங்க, நம்மகிட்ட இருக்கிற முதல் ட்ரீட்மெண்ட் துவா. என்ன நோய் உங்கள்கிட்ட இருக்குன்னு உணர்றீங்களோ உடனே அல்லாட்ட போய் சரண்டர் ஆயிடுங்க, யா அல்லாஹ் என்கிட்ட இந்த நோய் இருக்கு, நீ தான் என்ன சுத்தப்படுத்தணும், வேற யாரும் சுத்தப்படுத்த முடியாது. யார் சுத்தப்படுத்தணும்? அல்லாஹ் தான் சுத்தப்படுத்தணும். அல்லாட்ட அழுக, சஜிதால உட்காந்து அழுகு, அல்லாட்ட கை தூக்கி கேளுங்க, யா அல்லாஹ் என் நஃப்ஸ் கேட்க மாட்டேங்குது, என் நஃப்ஸ் ரொம்ப பிடிக்குது அல்லாஹ், நான் இழுக்கிறேன் துன்யா பக்கமே போகுது, யா அல்லாஹ் எனது நஃப்ஸ் மீது, என் மீது எனது நஃப்ஸுக்கு ஆதிக்கத்தை கொடுத்துடாத, ஷைத்தானுக்கு என் மேல ஆதிக்கத்தை கொடுத்துடாத அல்லாஹ், யா அல்லாஹ் குத் பினாசுயதீல் பிர்ரி வத்தக்வா, எனது உச்சி முடிய பிடிச்சி வலுக்கட்டாயமா என்ன தொழுகைக்கு தக்வாவுக்கு அழைச்சிட்டு வா அல்லாஹ், இழுத்துட்டு வா அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட கேளுங்க. நிறைய துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. குறிப்பா அந்த பிரார்த்தனை, அதாவது இமாம் கஹ்தானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதின ஒரு சின்ன புக் இருக்கு, ஒரு 40 குரானுடைய துவாக்களும் ஒரு 95 நிறைய நெருக்கமான ஹதீஸுடைய துவாக்கள். என்னென்ன உள்ளத்துடைய நோய் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த எல்லா நோய்க்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க, அதுல இருந்து ஷிஃபா பெறுவது. அதுல கண்டிப்பா ஒரு துவா நமக்கு பொருத்தமானதா இருக்கும், அந்த துவாவை கேளுங்க. ரெண்டாவது, நல்லவர்களோடு நட்பு வையுங்கள். நீங்க எப்போதும் உன் வீடு பங்களா வீடா ஓட்டு வீடா, நீ கார் வாங்கிட்டியா இல்லையா, உன் சம்பளம் என்ன, நீ என்ன இப்படியே இருக்கிற, நீ எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிற, நீ பில்டிங் வாங்கலையா, அப்படி செய்யலையா, இப்படி செய்யலையா அப்படின்னு பேசுறாங்க பாத்தீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வெளியாது. யாரு துன்யாவை பத்தி பேசுறாங்களோ உடனே அவங்களை விட்டு வெளியாயிடுங்க. ஹலாலான வியாபாரத்தை பத்தி أشهد أن محمد رسول الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا
من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم يسر اللهم يسر اللهم يسر
கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுவின் அடியார்களே, உங்கள் முன்னால் மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே குர்ஆனின் வெளிச்சத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் வெளிச்சத்திலும் சில செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பளித்தான். அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சகோதர சகோதரிகள், இதற்காக உதவி செய்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா இம்மை மறுமையின் நன்மைகளை வழங்குவானாக. அவர்களுடைய கூலிகளை முழுமையாக அல்லாஹு தஆலா தந்தருவானாக. ஆமீன் பிரஹ்மதிக யா ரப்பல் ஆலமீன். சரி, அந்த முக்கியமான தலைப்பு என்ன என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா முழு மனித குலத்திற்கும் அதுவும் இந்த உலக இறுதி நாள் வரை, இந்த உலகத்தை அல்லாஹ் இறுதியாக சொந்தம் கொள்கிற முழுமையாக சொந்தம் கொள்கிற அந்த மறுமை நாள் ஏற்படுகின்ற வரை வரக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் முன் உதாரணமாக வழிகாட்டிகளாக தேர்ந்தெடுத்தானோ அந்த சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் ஏன் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? அவர்களை தெரிந்து கொள்வதால் அல்லாஹுவின் வேதத்தை புரிய முடியும், குர்ஆனை புரிய முடியும். அவர்களை நீங்கள் தெரியவில்லை என்றால் குர்ஆனை உங்களால் அறிய முடியாது. அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்வதால் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்வதால் அல்லாஹுவின் மீது அன்பு உங்களுக்கு அதிகரிக்கும். அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்வதால் உங்களுடைய மறுமை வாழ்க்கை சீர்வரும். அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களோடு சொர்க்கத்திலே இருப்பீர்கள். அல்லாஹ் அந்த நேசத்தை நமக்கு வழங்குவானா? அவர்கள் ஒரு சாதாரணமான சமுதாயம் அல்ல. ஏதோ காலப்போக்கிலே சமுதாயத்திலே தோன்றி கடந்து சென்ற ஒரு சமுதாயம் அல்ல அவர்கள். அவர்கள் அல்லாஹுவால் திட்டமிடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் என்பதை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் யார்? அல்லாஹுவால் திட்டமிடப்பட்டு இவர்களைத்தான் எனது இறுதி நபிக்கு தோழர்களாக ஆக்க வேண்டும். நான் எனது வேதத்திலே யாரை பார்த்து சூராக்களுக்கு சூரா, வசனங்களுக்கு வசனம், யா அய்யுஹல் லதீனா ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைப்பேனோ அந்த அழைப்புக்கு தகுதி உடைய ஒரு முதல் சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்க நாடினான், திட்டமிட்டு உருவாக்கினான். அவர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது தூதருக்கு கொடுத்தான். சொல்வது புரிகிறது? ஏதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்ய வேண்டும் செய்துவிட்டான் என்ற அடிப்படையில் அல்ல. முதல் மனிதரையே அல்லாஹ் அப்படி படைக்கவில்லையே. உலக படைப்புகளை எல்லாம் குன் ஃபயகூன் என்று படைத்த அல்லாஹ், உலக படைப்புகளை எல்லாம் குன் ஃபயகூன் என்று படைத்த அல்லாஹு தஆலா மனித குலத்தின் முதல் தந்தையை படைக்கும் போது
திட்டமிட்டு அதற்காக மண் எடுத்து வரப்பட்டு அந்த மண் குழைக்கப்பட்டு அந்த மண்ணை தனது கரத்தால் இந்த மனித வடிவத்தை கொடுத்து அல்லாஹ் ஃபனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, எனது விசேஷமான அந்த கட்டளைக்கு உட்பட்ட ரூஹிலிருந்து நான் ஊதினேன் என்று அல்லாஹ் கூறுகிறானே, அந்த முதல் மனிதர் இப்படி திட்டமிடப்பட்டிருப்பாரே என்றால் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதமுல் அம்பியா இமாமுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திட்டமிடப்பட்டிருப்பார்கள், எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுக்காக ஒரு தோழர் சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்க நாடி இருந்தால் ஏதோ அப்படியே எப்படி சாலை ஓரங்களில் செடி முளைக்கின்றதோ அல்லது ஆற்றின் ஓரங்களிலே செடிகள் முளைக்கின்றதோ அப்படி முளைத்தவர்கள் அல்ல நபியின் தோழர்கள், அப்படி முளைத்தவர்கள் அல்ல நபியின் தோழர்கள், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர்கள். ஒருவர் நபியின் தோழர்கள் நபியின் தோழர்களை குறித்து அப்படி எண்ணினால் ஏதோ ஒரு மக்கள் இருக்கணும் அந்த காலத்தில், அந்த அடிப்படையில் தான் அபூபக்கர் இருந்தார் உமர் இருந்தார் என்று ஒரு மனிதன் கூறுவானே ஆனால் அந்த மனிதன் உள்ளத்திலே ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறான், இறுதியோ இறுதியாக யாரோ ஒரு தூதர் அல்லாஹ் அனுப்பணும், யார் அனுப்பினாலும் அந்த கேள்வி வரும், அதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், அவருக்கு என்று தனி சிறப்பு கிடையாது என்று அவன் தனது உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிற வார்த்தை புரிகிறதா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் உமர் உஸ்மான் போன்ற அந்த தோழர்கள் வரிசையின் அடிப்படையிலே அவர்கள் அல்லாஹுவால் நபிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம், அல்லாஹுவால் விசேஷமாக அருளப்பட்ட சமுதாயம், அல்லாஹுவின் தீனுக்காகவே உருவாக்கப்பட்ட சமுதாயம் என்பதை ஒருவன் நம்பவில்லை என்றால் அவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை நம்பாதவன், அவர்களுடைய உயர்வை நம்பாதவன், அவர்களை உண்மையில் மதிக்காதவன். புரிகிறதா சகோதரர்களே? சஹாபாக்களுடைய ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களை மதிப்பதை நமது ஈமானுடைய ஒரு அம்சமாக ஆக்கிவிட்டான். எப்படி சஹாபாக்களை மதிப்பதை நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஈமானுடைய ஒரு அம்சமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆக்கிவிட்டார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே கிதாபுல் ஈமான் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, ஆரம்ப பகுதி தான், அது ரொம்ப தூரத்தில் உள்ள பகுதி அல்ல, குறைந்தபட்சம் அதிலிருந்து ஒரு 50 ஹதீஸுகளையாவது, ஏன் ஒரு 25 ஹதீஸுகளையாவது இந்த வீடு திரும்பியதற்கு பிறகு படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புல் அன்சாரி ஈமானுன் وبغضهم نفاق لا يحب الانصار الا مؤمن ولا يبغضهم الا منافق. என்ன பொருள்? அன்சாரிகளை நேசிப்பது இறை நம்பிக்கையாகும். யாரை நேசிப்பது? அன்சாரிகளை நேசிப்பது இறை நம்பிக்கையாகும். அவர்களை கோபிப்பது, அவர்களை வெறுப்பது, அவர்களை பற்றி குற்றம் குறைகளை பேசுவது, இது நயவஞ்சகமாகும். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்சாரிகளை நேசிப்பவன் ஒரு மூமினாகத்தான் இருப்பான், ஒரு மூமினை தவிர அன்சாரிகளை வேறு யாரும் நேசிக்க மாட்டார்கள். அன்சாரிகளை வெறுப்பவன், அவர்களை கோபிப்பவன், அவர்களின் மீது மன சஞ்சலத்தை வைத்துக் கொள்பவன் ஒரு நயவஞ்சகனாகத்தான் இருப்பான். இந்த விஷயங்களை சொல்லும் போது உள்ளம் பதறவில்லை, உள்ளம் நடுங்கவில்லை. அன்சாரிகள் அல்லாஹு தஆலா அவனுடைய தோழர்களை, அல்லாஹு தஆலா அவனுடைய நபியின் தோழர்களை இரண்டு கூட்டமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். சூரா தௌபா 9 அத்தியாயத்தின் 100 வசனம், நபி தோழர்களை எப்படி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார், எப்படி அறிமுகப்படுத்துகிறார், இரண்டு ஜமாஅத்துகளாக இரண்டு முன் உதாரணங்களாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இந்த இரண்டு பேரை குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இவர்களை கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இவர்களால் எனக்கு ரொம்ப திருப்தி இருக்கிறது, இவர்களை நான் பொருந்து கொண்டேன் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி நமக்கு சொல்லுகின்றான். மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார் والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار முந்தியவர்கள் முதலாமவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை மக்கள் வெறுத்த போது, அல்லாஹ்வுடைய நபியை மக்கள் வெறுத்த போது, அந்த நபியை மக்கள் விரட்டிய போது, அந்த நபியை மக்கள் அடித்த போது, அந்த நபிக்கு சிரமம் தந்த போது, இந்த தீனை அழிக்க வேண்டும் என்று ஒரு பெரிய சமுதாயம் அதற்காக தயாரான போது அல்லாஹ் நபியையும் கவனித்து கேளுங்கள், நபியையும் அந்த நபியோடு அல்லாஹ் இறக்கிய இந்த மார்க்கத்தையும் பாதுகாப்பதற்காக ஒரு ராணுவத்தை, ஒரு பட்டாளத்தை, ஒரு படையை, ஒரு மக்களை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அந்த மக்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, சொல்பவர்களின் அந்த சொல்லுக்கு கொஞ்சம் இறங்கி கேட்கிறோம், சஹாபாக்களுக்கு முன்னாடி எதுவுமே சிறப்பு கிடையாது என்று சொல்கிறீர்கள், சரி, அவர்களுக்கு என்று எந்த தனி சிறப்பும் கிடையாது, சரி, ஏன் அவர்கள் நபியின் தோழர்களாக மாறியதற்கு பிறகுமா, அல்லாஹ்வால் நம்பிக்கையாளர்களே என்று அழைக்கப்பட்டதற்கு பிறகுமா, நபியின் தோழர்களே நபிக்காக இந்த தீனுக்காக மக்காவையே விட்டுவிட்டு ஓடினீர்களே, தாய் தனி, குழந்தை தனி, கணவன் தனி, பிள்ளைகள் தனி, சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், அல்லாஹ் வேண்டும், எதுவும் வேண்டாம். நபியும் அப்படித்தான் ஓடினார்கள், மூமினான மகள்களை கூட அழைத்து செல்ல முடியவில்லை, அவர்களை விட்டு சென்றார்கள். அபூபக்கரால் தனது மனைவியை அழைத்து செல்ல முடியவில்லை, தனது மகள் அஸ்மா ஆயிஷா அப்துல் ரஹ்மான் அப்துல்லாஹுவை அழைத்து செல்ல முடியவில்லை, அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் ஹிஜ்ராவுடைய கட்டளை வந்த பிறகு கணவன் தனியாக, மனைவி தனியாக, மகள் தனியாக, மகன் தனியாக என்று தனித்தனியாக பெண்கள், தனி பெண்களாக, தனி பெண்ணாக மக்காவில் இருந்து பல மணி நேரங்கள், பல நாட்கள் பயணம் செய்து அந்த பாலைவனத்திலே ஓடோடி வந்தார்களே அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்காக, ரப்புடைய மஹப்பத்துக்காக. அதற்கு பிறகுமா அவர்களுக்கு சிறப்பு இல்லை? அதற்கு பிறகுமா அவர்களுக்கு சிறப்பு இல்லை? அவர்களை குர்ஆன் வாழ்த்தியதற்கு பிறகு, அவர்களை குர்ஆன் வாழ்த்தியதற்கு பிறகு, அல்லாஹ் வாழ்த்தியதற்கு பிறகு, நீங்கள் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை நான் பொறுத்து கொண்டேன், உங்களை எனது நபியின் தோழர்களாக நான் அங்கீகரித்துக் கொண்டேன், உங்களை கொண்டு நான் திருப்தி அடைந்தேன், நீங்கள் எனது மார்க்கத்திற்காக நான் தேர்ந்தெடுத்தவர்கள் என்று சொன்னதற்கு பிறகுமா அவர்களுக்கு சிறப்பு இல்லை?
கொஞ்சம் உணர்வுகளோடு கேளுங்கள், புரிந்து கேளுங்கள். வெறும் உணர்வுகளோடு மட்டுமல்ல, சிந்தனையோடு. எந்த அறிவை பயன்படுத்தி சிலர் நபி தோழர்களை, அவர்கள் மீது கரைகளை, களங்கத்தை கற்பிக்கிறார்களோ, அந்த குறுகலான, அந்த வளைந்த அறிவை விட்டுவிட்டு நேரான அறிவை கொண்டு சிந்தித்து கேளுங்கள். நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்கிறான், 112வது வசனம்,
நபியே, அகில உலக மக்களுக்கு, வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அகில உலக மக்களுக்கு, அகில உலகத்தார்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரஹமத்தாக உம்மை அனுப்பி இருக்கிறோம் என்று அந்த நபியை பார்த்து அல்லாஹ் இவ்வளவு பெருமைப்படுகிறான். எண்ணியத்திற்குரியவர்களே, எந்த யூதர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொன்னான், தனது தான் பெற்ற குழந்தையை, தான் பெற்ற குழந்தையை அறிந்து கொள்வது போன்று நபியை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த அளவிற்கு தௌராத்திலும் இஞ்சியிலும் முந்திய சுகுப்புகளிலும் நபியின் அங்க அடையாளங்கள், நபியின் முக அடையாளங்கள் வர்ணிக்கப்பட்டிருந்தன. உங்களுக்கு தெரியுமா, அது போன்று அப்படியே அபூபக்கர், உமர், அலி, உஸ்மான், இன்னும் பல நபி தோழர்களுடைய அடையாளங்கள் தௌராத்திலே வர்ணிக்கப்பட்டிருந்தன, இஞ்சீலிலே வர்ணிக்கப்பட்டிருந்தன, முந்திய ஏடுகளிலே வர்ணிக்கப்பட்டிருந்தன. யூதர்கள் அபூபக்கரை புரிந்து வைத்திருந்தார்கள், உமரை அறிந்து வைத்திருந்தார்கள், அந்த சஹாபாக்களை மதித்திருந்தார்கள். இன்று முஸ்லிம் சமுதாயம் மதிக்க மறுக்கிறது. அபூபக்கரை பற்றி, உமரை பற்றி அல்லாஹ் தௌராத்திலே சொல்லி இருக்கிறார். இதை யாராவது ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் கூறியிருந்தால், யாராவது வேண்டுமானால் ஏதோ அவர் ஒரு விருப்பத்தில் எழுதி வைத்துக் கொண்டார் என்று யாராவது, ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் எந்த ரப்பு பொய் பேச மாட்டானோ, வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யாரும் இருக்க முடியும், வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, ரப்பு கேட்கிறான், என்னை உண்மை பேசக்கூடியவனாக நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா? சூரத்துல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயத்தின் 29வது வசனத்தை படித்து பாருங்கள். இன்று ஓர் இரவு நீங்கள் என்னோடு இங்கு அமர தயாரானால் இந்த ஒரு வசனத்திற்கு கூட விளக்கத்தை கூறி முடிக்க முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் அக்பர், அவ்வளவு ஒரு மகத்தான வசனம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். நீங்கள் வீடுகளுக்கு சென்று இந்த வசனத்தை கண்டிப்பாக படியுங்கள். படிப்பீங்களா இன்ஷா அல்லாஹ்? சூரத்துல் ஃபத்ஹ், சூரா அல் ஃபத்ஹ் 48வது அத்தியாயம் கடைசி வசனம், 29வது வசனம் கண்டிப்பா படிப்பேன் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், என்ன நான் உங்களை கண்டிப்பான உறுதிமொழி வாங்குறேனே, வேற எதுக்கு வாங்கலை? குரான படிக்கிறது தான் வாங்கணும், அப்படிதானே? அதனால கண்டிப்பா நீங்க உறுதிமொழி இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாம். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், இந்த ஒரு வசனத்தை படித்ததற்கு பிறகு கூட அல்லாஹ் நபித்தோழர்களின் மீது பாசம் வைக்கவில்லை என்று யாராவது சொல்வார்களா? முஹம்மது ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما. الله تعالى தனது பெருமையை பற்றி குர்ஆனிலே பேசி இருக்கிறான், இருக்கிறானா இல்லையா? தனது உயர்வை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். سبحان الله الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز المتكبر الجبار تسبح له السماوات السبع والارض. الله அவருடைய உயர்வுகளை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறான். எண்ணியத்திற்குரியவர்களே, அதே குர்ஆனில்தான், வேறு ஒரு வேதத்தில் அல்ல, வேறு ஒரு ஏடுகளிலே அல்ல, அதே ஜிப்ரீலின் மூலமாக, வஹீனால் இறக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குர்ஆனை தொழுகையில் ஓதினார்களோ அதே குர்ஆனில் தான். தனது உயர்வுகளை பேசக்கூடிய இடத்திலே இந்த நபியின் தோழர்களின் உயர்வுகளை அல்லாஹ் பேசுகிறான். பாசம் இல்லாமல் பேசுகிறானா? பாசம் இல்லாமல் பேசுகிறானா? அவர்களை நேசிக்காமல் ரப் பேசுகிறானா? அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் பேசுகிறானா? என்ன கண்ணியம்? கண்ணியம் என்றால் என்ன? ஒருவருடைய உயர்வுகளை, உயர்ந்த பண்புகளை பற்றி பேசுவதுதான் அவர்களுடைய கண்ணியம், சரியா இல்லையா? ரப்பு பேசுகிறான். எப்படி பேசுகிறான் பாருங்கள். முதலிலே தனது நபியின் மூலமாக ஆரம்பிக்கிறான். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹ். புரிகிறதா? பிறகு சொல்கிறான் பாருங்கள். சிலருக்கு சந்தேகம் வரலாம், குறுக்கு சந்தேகம் வரலாம், அல்லது வேறு விதமான சந்தேகம் வரலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன மஅஹு. ஏன் சொல்லுகிறான்? நான் நபியை மட்டும் நேரா ஏத்துப்பேன், நபிக்கு பின்னாடி உள்ளவங்களை நான் ஏத்துக்க மாட்டேன், தீனுக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று எந்த ஒரு குதர்க்கவாதியும் மார்க்கத்தில் அடித்து குழப்பத்தை ஏற்படுத்த கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் நபியோடு சேர்த்து இவர்களையும் சொல்கிறான். புரிகிறதா இல்லையா? எங்களுக்கு குர்ஆன் போதும், எங்களுக்கு சுன்னா போதும், இனிமே நாங்க யாரையும் திரும்பி பார்க்க தேவையே கிடையாது. அப்ப சஹாபாக்களுக்கு எல்லாம் என்ன வேலைங்க? எடுத்து சொல்றதோட முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. இனிமே அவங்களை நாங்க பார்க்க வேண்டியது இல்லை என்றால் அது வழிகேட்டிலே கொண்டு போய் செலுத்தும், அது மனிதனை தவறான சிந்தனைகளின் பக்கம் தூண்டும், மனிதனை அவனுடைய சிந்தனை தடம் புரள செய்யும் போது அவனை பாதுகாக்காது, அவனை பாதுகாக்காது. காரணம் என்ன? நபி தேவை, நபிக்கு நபியை பின்பற்றி நபியை போன்று வாழ்ந்து காட்டக்கூடிய தோழர்களின் ஒரு கூட்டம் தேவை. எங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்கள் எல்லாம் மார்க்கத்தை மாற்றிவிட்டார்கள், நபிக்கு பின்னால் சரம் புரண்டு விட்டார்கள், அவர்கள் மார்க்கத்தை சரியாக புரியவில்லை என்றால் வேறு அடுத்து யாருதான் இருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை புரிவதற்கு? நபியோடு அல்லாஹுவால் புகழப்பட்டு அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுத்த சமுதாயமே நபியினுடைய மரணத்துக்கு பின்னால் பலவீனமாகி மார்க்கத்தை கைவிட்டு விட்டது என்றால் அடுத்து என்ன சொல்ல வருகிறீர்கள்? உலகத்திலே வேறு யாரால் இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியும்? அவர்களுடைய ஈமானை பற்றியா நீங்கள் உரசி பார்க்க விரும்புகிறீர்கள்? அவர்களுடைய பாவிகள், அவர்களிலே ஒருவர் பாவம் செய்திருந்தாலும் கூட அவர்களுடைய பாவத்தின் அந்த நிலையோடு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களுடைய ஈமானுக்கு சான்று கொடுத்தார்கள். புரிகிறதா இல்லையா? அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பாவமே செய்யாதவர்கள் என்று சொல்லவில்லை, பாவம் செய்தாலும் நான் அவர்களை மன்னிப்பேன் என்று சொல்கிறார். வித்தியாசம் என்ன? நாம் பாவம் செய்தால் அதற்காக தௌபா கேட்டு அழுது மன்றாடி அதற்கு பின்னால் மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்பது மறுமையில் தான் தெரியும். ஆனால் அவர்களுக்கு அப்படி அல்ல, அவர்களுக்கு அப்படி அல்ல. அல்லாஹ் ஒரு வசனத்தில் அல்ல, பல வசனங்களிலே சொல்கிறான். சூரத்து தௌபாவுடைய வசனங்களை ஓதி பாருங்கள், சூரா ஆல இம்ரானுடைய வசனங்களை ஓதி பாருங்கள். லகத் தாமல்லா அலன் நபி வல் முஹாஜிரீன் வல் அன்சார் அல்லதீன தபஊஹு. நபியை நான் மன்னித்தேன், முஹாஜிர்களை நான் மன்னித்தேன், அன்சாரிகளை நான் மன்னித்தேன், அல்லாஹ் மன்னித்து விட்டேன், திட்டவட்டமாக மன்னித்து விட்டேன். மன்னிக்க அல்லாஹ்வால் நேரடியாக வசனம் இறக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டவர்கள் சஹாபாக்களுடைய ஈமான். அவர்களிலே ஒரு சாதாரண சிறுவருடைய ஒரு ஈமானையாவது நாம் அடைய முடியுமா? ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள், நபியின் சமூகத்திலே எத்தனை முறை வந்திருப்பார்கள் என்று வரலாற்றிலே குறிப்பு கிடையாது. நபி அவர்கள் ஒரு இரவு நேரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். பருதா அணிந்து முற்றிலும் தன்னை மறைத்த நிலையிலே ஒரு பெண் வருகிறாள், சபைகளை எல்லாம் தாண்டி கொண்டு வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, தஹரனி ரசூலுல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள்.
மாயிதை திருப்பி அனுப்பியது போன்று என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் என்று நபி காதிலே நபியின் செவிக்கு எட்டும் அளவிற்குள்ள சப்தத்திலே கேட்கிறார் சொல்கிறார்.
அவர் குற்றம் செய்ததை யாரும் பார்த்தது கிடையாது, அவர் பாவம் செய்ததை யாரும் பார்த்தது கிடையாது. நபி அந்த பெண்ணை புறக்கணிக்கிறார்கள், திரும்புகிறார்கள். அந்த பெண் திரும்பும் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரை புறக்கணிக்காதீர், என்னை சுத்தப்படுத்துவீராக. நபி மீண்டும் புறக்கணிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை புறக்கணிக்காதீர்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள்.
நான்கு முறை புறக்கணித்ததற்கு பிறகு அந்த பெண் மீண்டும் மீண்டும் சொன்னதற்கு பிறகு என்ன செய்தாய்? யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய ஹத்தை நான் செய்து, ஹத்துடைய குற்றத்தை நான் செய்து விட்டேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்க மறுக்கிறார்கள் மீண்டும். இல்லை, நீ வேற ஏதாவது தவறு செய்திருக்கலாம். இல்லை, அல்லாஹ்வின் தூதரே, எனது கற்பம் அதற்கு சாட்சி என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகிறார்கள். போய்விட்டு வா, குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு வா என்று சொல்கிறார்கள். உங்களிலே பலர் இந்த சம்பவங்களை முன்னால் கேட்டிருக்கலாம், ஆனால் சிந்தித்திருக்க மாட்டார்கள். பெண்மணி சென்றுவிட்டு குழந்தை பெற்றவுடன், குழந்தை பெற்றவுடன் அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு முன்னால் அந்த குழந்தையை துணியிலே சுருட்டிக் கொண்டு ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, கட்டளையிட்டீர்கள் குழந்தை பெற்றவுடன் வருவதற்கு, குழந்தையை பெற்றுவிட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்கள். என்ன ஈமான், யார் பார்த்தார்கள்? வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை யாரும் அறியாமல் இச்சையால் ஊட்டப்பட்டு நடந்த ஒரு தவறுக்காக நாளை மறுமையை குறித்து, சொர்க்கத்தை குறித்து அவர்களுக்கு இருந்த ஈமான் அவர்களை நபியின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது. நன்றாக தெரியும் அவர்களுக்கு, இந்த பாவத்தை செய்தவனுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படும் என்று. என்ன தண்டனை? திருமணம் முடித்ததற்கு பிறகு